சோபா அவர்கள் இந்த கவிதையினுடைய ஒரு அறிமுகத்தை மிகவும் சிறப்பாக செய்திருந்தார். இதெல்லாம் கட்டளைகள் அல்ல, எழுதத்தான் வேணுமெண்டில்ல, விருப்பம் எழுதலாம் விடலாம் விடலாம். ஆனால் நான் சொல்லுவது என்னென்றால், இதிலே சில விடயங்களை நீங்கள் குறித்து வைத்தீர்கள் என்றால் அது ஒரு பிறகும் அது உதவும், அல்லாட்டி அதில் ஒரு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக நீங்கள் போற நேரத்தில் அது உதவும் என்பதா என்னுடைய அந்த கருத்தாக இருக்கிறது. அப்ப எங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல எங்களுடைய தமிழினுடைய கவிதை பாரம்பரியம் என்று பார்க்கும் பொழுது மிக நீண்ட பாரம்பரியம் ஒன்று இருக்கிறது. நீங்கள் அறிந்த ஒன்று, இப்ப தொல்காப்பியம் என்று ஒரு நூல் கிட்டத்தட்ட 2000 வருடங்களுக்கு முன்னினது. அதிலேயே எங்களுடைய தமிழ் கவிதையினுடைய இயல்புகள், மற்றது கவிதையினுடைய அம்சங்கள், கவிதையில என்னென்ன பின்பற்றப்பட வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகவும் செழுமையான கவிதை பாரம்பரியம் ஒன்று அங்கிட்ட இருந்தது. அப்ப நான் அதில் சொல்லுகின்ற முதலாவது எங்களுடைய இந்த அறிமுகத்துக்கு அடுத்ததாக சொல்லப்படுகின்ற எங்களுடைய செக்ஷன் என்னென்றால் தமிழ் மரபு கவிதை. அப்ப இந்த அதை பற்றி தான் நான் சொல்ல இருக்கின்றேன். முதலாவது நான் ஒரு கேள்வி கொடுக்கிறேன், மரபு என்றால் என்ன? இந்த ஐயா மூத்த ஆகிறதுங்கிறோம் எங்களுடைய மரபு என்று சொல்றோம், எங்களுடைய வாழ்க்கை முறை. இப்ப எங்க அப்பா இல்லாட்டி எங்க தாத்தா வேட்டி கட்டினார், அது எங்கட மரபா இல்லையா? மரபு எங்களுடைய பழையாக்கள் வேட்டி கட்டினார்கள், வெள்ளிக்கிழமையில கோயிலுக்கு போனார்கள், அது மரபு. மூக்கு போனியில தேத்தனை குடிச்சார்கள் என்றால் எங்களுடைய மரபு. அப்ப மரபு என்றால் நீங்கள் ஒரு நோட்டை போடுங்க, முதலாவது பாயிண்ட் என்னென்றால் மரபு என்றால் எமது வழிவந்த வாழ்க்கை முறை பழக்க வழக்கம். காலகாலமா நாங்கள் என்ன வாழ்க்கையை வாழ்ந்தோம், நாங்கள் என்னென்ன செய்தோம், அதுதான் எங்களுடைய மரபு. அப்ப எங்களுடைய நாங்கள் அப்படி பார்க்கும் பொழுது மேலத்தையத்தில் இருக்கிறவர்களுக்கு ஒரு மரபு பாருங்க, அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை முறை. நாங்கள் எல்லாம் எங்க தியாக்கள் கீழத்தையத்தை சித்தோம், அதாவது நாங்கள் கீழத்தியம் என்று சொல்றது இந்தியா அப்படி அதை அண்டியவர்கள் தானே. அப்ப நீங்கள் பொதுவாக மிகவும் தெளிவாக நாங்கள் பார்க்கலாம், ஒன்று மேலத்தேய மரபு, கீழத்தேய மரபு. அப்ப அடுத்ததுல போடுங்க, இரண்டாவது பாயிண்ட் போடுங்க, மரபிலே நாங்கள் பின்பற்றுகின்ற மரபு எது என்று சொன்னால் கீழத்தேய மரபு. அதாவது எங்களுடைய இந்தியா, அதை அண்டி இருக்கின்ற நாடுகள், அவர்களுடைய வாழ்க்கை முறை. அதை பாருங்க, கிட்டத்தட்ட எல்லாம் ஒன்றுதான். இப்ப நாங்கள் இந்தியாவில் இருக்கிற அவர்கள வேறு வேறு பாடுகள் இருந்தாலும் அந்த வாழ்க்கை முறைகள்ல கணக்கு ஒற்றுமைகள் இருக்கு. அப்ப அது எங்களுடைய மரபு கீழத்தேய மரபு. மேல்நாட்டவர்கள் பின்பற்றியது என்ன மரபு? அது மேலைத்தேய மரபு. அடுத்த போடுங்க, மரபில கீழத்தேய மரபு ஒன்று இருக்கு, மேலைத்தேய மரபு ஒன்று இருக்கு. இப்ப நாங்கள் எங்கட யாழ்ப்பாண மரபு சொல்றாங்க, யாழ்ப்பாண மரபுன்றதே நாங்கள் பொதுவாக என்ன சொல்றாங்க, கந்த புராண கலாச்சாரம் சொல்றாங்க, கணிப்பிட்டு. அதாவது யாழ்ப்பாணத்தில் நாங்கள் அந்த அர்த்தம் என்னவென்றால் கந்த புராணம் படிக்க வேண்டும் மட்டுமல்ல, கோயிலை அண்டி எங்களுடைய வாழ்க்கை முறை அமைந்திருந்தது. ரெண்டுக்கு இல்லை, அது ஒரு காலத்தில் யாழ்ப்பாண மரபு என்பது கந்த புராண கலாச்சாரம் என்று சொல்லுவார்கள். தம்பி நீஞ்சகண்ணே அங்கே ஆண்டு, இது நான் இப்படிதான் கேப்பேன். எல்லாரும் கவனமா இருக்கும், தம்பி சின்ன பிள்ளைகளுக்கு வருமா இல்லாம கள்ளி கள்ளிக்கணும் வரும், உங்கள்டையும் வரும், இந்த பிள்ளைகிட்டையும் வரும். இந்த மாதிரியா விளங்க சொல்றது, வடிவா எழுதி கேட்கறது ஒன்று பதில் சொல்லணும் சார். அப்ப எங்களுடைய யாழ்ப்பாண மரபு என்பது அடுத்த போடுவோம் கந்தபுராண மரபு என்று நாங்கள் சொல்லுவோம். அதாவது அதிலே அர்த்தம் என்னவென்றால் நாங்கள் சமயம் சமயம் சார்ந்து எங்களுடைய வாழ்க்கை முறையை வைத்துக் கொண்டோம். அது கோயில இருக்கலாம், கோயிலை சுத்தி கோயில தான் கலை வளர்த்தது, அப்படி எல்லாம் நடந்தது, அதைத்தான் நாங்கள் சொல்லுகிறோம் கந்தபுராண மரபு என்று. இப்ப நான் கேட்கிற ஒரு கேள்விக்கு நீங்கள் சொல்லுவோம், மரபு என்பது எப்பவும் ஒரே மாதிரி இருக்குமா மாற்றத்துக்குள்ளாக? மரபு என்பது எப்பவும் ஒரே மாதிரி இருக்குமா மாற்றத்துக்குள்ளாக? இப்ப நாங்கள் ஒரு காலத்தில் குடும்பம் வச்சிருந்தாங்க, கேள்விப்பட்டீங்களா? நீங்கள் வச்சுக்கிறது வேறு, நாங்கள் நான் சொல்ல நாங்கள் வச்சிருந்த நாங்கள் அதாவது ஒரு இப்ப கூட அண்மையில நான் பார்த்தேன், இந்த உதயன் பேப்பர்ல சில படங்கள் வந்தது. 1850களில் யாழ்ப்பாணத்து காட்சிகள், யாழ்ப்பாணத்திலே நடந்த கதைகள் எப்படி இருந்தார்கள், பானை செய்பவர்கள் எப்படி இருந்தார்கள், நகை செய்பவர்கள் எப்படி இருந்தார்கள், வணிகர்கள் எப்படி இருந்தார்கள் பார்த்தா எல்லாரும் குடும்பி குடும்பி அப்படின்னா வெறும் மேல் அவர் காலம் இருந்த மரபு இன்றைக்கு இருக்கோ இல்லை. அப்ப அடுத்த பாயிண்ட் போடுங்க, மரபுகள் கால காலகாலத்திலே மாற்றமடைய கூடியவை, மரபுகள் என்பவை காலகாலத்தில மாற்றமடைய கூடியவை. ஆனால் என்ன இருக்கும், ஒரு தொடர்ச்சி இருக்கும். பாருங்க, நாங்கள் அந்த நாளில குடும்பி கட்டியிருக்கலாம், ஓகே, பிறகு நாங்கள் குடும்பி வட்டியிருக்கலாம், சேட்டை போட்டிருக்கலாம், என்றாலும் எங்களுக்கு ஒரு வாழ்க்கை முறை இருந்திருக்கு தானே. அப்ப அடுத்தது, அப்ப மரபு எப்பவும் ஒரே மாதிரி இருக்கு இல்லை, மாற்றத்துக்குள்ளா இருக்குது என்றாலும் சரியா, எங்களுடைய வாழ்க்கையில் எங்களோட மரபுக்கு ஒரு தொடர்ச்சி இருக்குது. இப்ப இன்றைக்கு நாங்கள் இன்றைக்கு இப்படி நிக்கிறோம் என்றால் இன்றைக்கு டக்குனு வந்துடுறாங்களா இல்ல, அது ஒரு காலத்துக்கு அப்படியே மாறி 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 இன்றைக்கு இங்கே வந்திருக்கிறோம். அப்ப அடுத்த போடுங்கோ, மரபுக்கு ஒரு தொடர்ச்சி இருக்கிறது, அதாவது கண்டினியூவேஷன் இருக்கு, தொடர்ச்சியான ஒரு தொடர்ந்து வருகின்ற தன்மை, அதில் சின்ன சின்ன மாற்றங்களுக்கு உள்ளாகி 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 தொடர்ந்து கொண்டே இருக்குன்றதான் அங்கே இருக்கிற கருத்து. இதை நானே சொன்னான்னு சொன்னால் இதான் எங்க மெயின், இதே இந்த கதையை சொல்றான்னு சொன்னால், இந்த மரபுக்கு என்னென்ன இயல்பு இருக்கோ, என்னென்ன இயல்பு, என்ன இயல்பு, மரபு என்பது எங்களுடைய வாழ்க்கை முறை, அது மேலத்திய மரபு கிழத்திய மரபு இருக்கு, யாழ்ப்பாணத்துக்கு ஒரு மரபு இருக்கு, மரபுகள் மாறிக்கொண்டிருக்கும், ஆனாலும் கூட தொடர்ச்சியாக இருக்கும். ஓமல்ல, இது ஏன் சொல்லலாம்னு சொன்னால் எங்களுடைய கவிதை மரபுக்கும் இது பொருந்தும், எங்களுடைய கவிதை மரபுக்கும் இது பொருந்தும். அடுத்த போடுங்கோ, கவிதை மரபும் இந்த அடிப்படைகளை கொண்டது, எங்களுடைய தமிழ் கவிதை மரபும் இந்த அடிப்படைகளை கொண்டது. எங்களுடைய இந்த தமிழ் கவிதை மரபு என்பது அடுத்த பாயிண்ட், அடுத்தது ஆரம்பத்தில் செய்யுள்களால ஆனதா இருந்தது. எழுதுங்க, செய்யுள், செய்யுள் எங்களுடைய கவிதை மரபு என்பது செய்யுள்களாலே ஆனதாக இருந்தது ஆரம்பத்திலே. அது அடுத்த பாயிண்ட், அதாவது செய்யுள் மரபு என்று சொல்றது அர்த்தம் என்னவென்றால், எங்களுடைய பழைய இலக்கியங்கள் எல்லாம் செய்யுள்களாலே தான் ஆக்கப்பட்டிருந்தது. அது கவிதை மட்டுமில்லை, அடுத்த போய் போடுங்க, இது கவிதை மட்டுமல்ல, கவிதை மட்டுமல்ல, நீங்கள் பழையாக்களுக்கு தெரியும், நீங்கள் காண்டம் பார்த்துக்கிறீங்களா, காண்டம் பார்த்துக்கிறீங்களா, கேள்விப்படுறீங்களா, கேள்விப்படுறீங்க, நீங்க பார்த்த டீச்சர் பார்த்துக்கா, சரி டீச்சரா, நீங்கள் என்ன இருக்கீங்க, அதாவது காண்டம்ன்றது எங்களுடைய சாத்திரம், பழைய ஓலைச்சுவடிகள்ல ஒருத்தட்ட வரலாறு உண்மை போய் எனக்கு தெரியாது, நான் பாடுறேன், நான் கொழும்புல உண்டே என்னுடைய பிறந்த நாளையும் என்னுடைய இன்னைக்கு சிரிக்கிறேன் பாபுரிங்களோட கதையில பாக்கல, அது குலை இல்லை, என்னுடைய வலதுகை பெருவிரல நாங்கள் அடையாளம் கொடுக்கறது, பிறந்த டேட்ட கொடுத்தால் அவங்க தேடி ஒரு ஓலைச்சுவடி எடுப்பாங்க, ஓலைச்சுவடி எடுப்பாங்க, ஓலைச்சுவடியில எங்களுடைய வரலாறு இருக்கு சொல்றாங்க, அது உண்மை போய் தெரியாது, எனக்கு சொன்னோம் எந்த பேர்லாம் சொன்ன, அவனுக்கு இந்த பேர் இல்லை சொல்லிட்டான், அப்பா அந்த பேர் அம்மா அந்த பேர்லாம் சொன்னோம். அதுல பாத்தீங்களா அந்த ஓலைச்சுவடியிலே அந்த சரித்திரம் செய்யுளா தான் இருக்கு, அது பாட்டா தான் எழுதி கிடக்கிறது. நீங்கள் இந்த சித்த வைத்தியர் மார்க்க போனீங்கள் என்றால் அவர்களுடைய அந்த பழைய இந்த மருந்துகள் இந்த மாதிரி அரைக்கிறான் புடி சொல்லுங்க, பாட்டா தான் எழுதிக்கிறேன், எனக்கு அந்த பாட்டு தெரியாது, பாட்டு மாதிரி பாடுங்க, அந்த பாட்டு பெயராது ஒரு மருந்த ஒரு வருத்தத்துக்கு மருந்து என்னன்னு கேட்டால் அவர்கள் அந்த பழைய புத்தகத்தை எடுத்து தட்டி பார்த்தா ஒரு பாட்டு இருக்கு, அந்த பாட்டை வாசி கொண்டு போனால் என்னென்ன மூலியை எப்படி எப்படி கலந்தால் இந்த மரத்துக்கு இந்த மருந்து இருக்கு. அப்ப இப்ப நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்றால், எங்களுடைய மரபிலே கவிதை மட்டுமல்ல, இது அடுத்த பாயிண்ட், கவிதை மட்டுமல்ல, சோதிடம், சாஸ்திரம், சரியா, வான சாஸ்திரம், இப்படி எல்லாமே இந்த செய்யுளை தான் ஒரு வடிவமாக கொண்டிருந்தன. நம்ம சொல்ல விளங்குது உனக்கு, என்ன விளங்கு சொல்லுவாங்க, என்ன சொல்ல என்ன விளங்குது? வெரி குட். அதாவது கவிதைகள், எங்களுடைய பழைய கவிதைகள் எப்படி செய்யுள்களை அடிப்படையாக கொண்டிருந்ததோ அதே போல சோதனமா இருந்தால் என்ன வானசாஸ்திரம். நீங்கள் பழைய அந்த எடுத்து பாத்தீங்கன்னா பாட்டு தான், எங்களுடைய பழைய ஓலைச்சுவடிகள் இருக்குதானே, கேள்விப்பட்டிருப்பீங்க ஓலைச்சுவடிகள். அந்த ஓலைச்சுவடிகள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது பாட்டுதான் இருக்கிறாங்க. அது ஏனென்றால் அந்த செய்யுள் என்ற வடிவத்தை கொண்டிருந்தது. என்ன விளங்குதோ? அப்ப அடுத்த பொருளியல் என்ன, கவிதை மட்டுமல்ல எங்களுடைய மரபில சோதிடம், தத்துவம், மருத்துவம் என்பனவும் சரிதானே, சரிதானே. அதாவது செய்யுள்களைத்தான் வடிவமாக கொண்டிருந்தன. சரி, அப்ப அதுல அப்ப நான் சொன்னது என்ன, எங்களுடைய மரபிலே வேறு வேறுபட்ட விடயங்களும் செய்யுளால கொண்டிருந்ததுண்டு, கவிதை மரபும் செய்யுளாலே ஆகியிருந்தது. அடுத்தது அப்ப எங்களோட கவிதை மரபும் செய்யுளாலான் ஆகியிருந்தது, எங்களுடைய கவிதை மரபும் செய்யுளாலான் ஆகியிருந்தது. ஆனால் இப்ப நான் ஏற்கனவே சொன்னது போல பாருங்க, மரபுக்கு ஒரு குணம் இருக்கு. என்ன குணம்? எப்பவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டில்ல தானே, மாறி 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 வரமென்று சொன்னாரு. அதே போல எங்களுடைய கவிதை மரபும் சரியோ செய்யுளால ஆகி இருந்தாலும் அந்த செய்யுள் வடிவங்கள் காலத்து காலம் வேறுபட்டிருக்கு. சொல்லப்படாதோ? அதாவது நான் அதை பற்றி சொல்ல போறேன். செய்யுளண்டா என்னன்னு சொல்லுவன், அது சொல்லுவன். அந்த செய்யுளின் வடிவங்கள் வேற 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 டைப், மனுஷன் ரெண்டா எல்லாரும் ஒரே இல்லத்தான். அதே மாதிரி இந்த செய்யுள் வடிவங்களும் வேறுபட்ட. அடுத்த பாயிண்ட் போடுவோம் என்னென்றால், கவிதை அதாவது கவிதை மரபு செய்யுளால் செய்யுளால் ஆகியிருந்தாலும், கவிதை மரபு என்பது செய்யுளாக செய்யுளால் ஆகியிருந்தாலும் காலத்துக்கு காலம் அதன் வடிவங்கள் மாறி வந்திருக்கின்றன. காலத்துக்கு காலம் அதன் வடிவங்கள் மாறி வந்திருக்கின்றன. அல்ல, நான் ரெண்டு மூணு இது சொல்றேன், எழுதுங்க. உங்களுக்கு சேரம் புதுசா இருந்தாலும் பரவாயில்லை. மிக ஆக ஆரம்ப காலத்தில் எங்களுடைய செய்யுளில் ஒரு வடிவகை இருந்தது, செய்யுள்ள ஒரு வகை இருந்தது, அகவல் என்ற ஒரு வகை இருந்தது. நான் சொல்ல போறேன், அகவல் என்ற ஒரு வகை இருந்தது, செய்யுள் வகையிலே ஒரு வகை இருந்தது அகவல் என்று. ஆரம்ப காலத்தில் இருந்த பாட்டுகள் அந்த அகவல் வகையை சேர்ந்தவை. எவ்வளவுங்கோ முதலாவது ஆரம்ப கால பாட்டுகள் அகவல் வகையை சேர்ந்தவை. உதாரணமா சங்ககாலம், சங்காலங்கள் இப்படிங்களா? சங்கக்கடக்காலம் அது வேறு, சங்கக்கடக்காலம் அது வேறு, இது சங்ககாலம். கிட்டத்தட்ட 2000 என்ன அப்படியே காலம் இருக்கு, 2000 முதல் அந்த காலத்தில் நான் சொன்ன மாதிரி அந்த செய்யுள் வகை என்ன வகை? அகவல் என்ற வகை. அந்த அகவல் என்னன்னு சொல்றேன், இப்ப சுருக்கமானது அகவல் என்ற வகையை சேர்ந்தது. பிறகு யார் தமிழ் படிச்சாக்க இருக்கிறீர்கள்? கொஞ்சம் தமிழ், தமிழ் இலக்கணம் மிஸ் பண்ணி, அது அகவல் என்றது அகவல் பா தான், சரி அகவல் அல்லாட்டி அகவல் பான்னு போடலாம், சரி அகவல் பா ராய்ட் ஓகே. அது சரி, சங்க காலத்துக்கு பிறகு வந்த காலம் என்ன காலம்? கஷ்ட காலமா? கலித்தொகை காலம், சங்கம் அருவிய காலம், அல்லாட்டி கலித்தொகை காலம் இருந்ததில்ல. அந்த காலத்தில் என்ன வகை இருந்ததுன்னு சொன்னால் கலிப்பா வகை என்ற ஒரு வகை இருந்தது, இந்த அகவல் வகை என்று சொன்னான். அதே மாதிரி அடுத்த காலத்தில், அதுக்கு பிறகு வந்த காலத்தில் கலிப்பா கானா லீனா பண்ணப்பாவன் கலிப்பா வகை இருந்த. அப்ப சங்கம் அருவிய காலம் அல்லது கலித்தொகை காலத்தில் இருந்த செய்யுள் வகை என்ன? செய்யுள், செய்யுள்ள செய்யுள்ந்த வகை கலிப்பா வகை, சரியோ ராய்ட். அதுக்கு பிறகு இந்த தேவார காலம் இருக்குல்ல, அதாவது பிறகு இந்த என்ன காலம்னு சொல்றது, நான் தமிழ் படிக்கல, நான் சயின்ஸ் தான் படிச்சேன், பல்லவர் வெரி குட். ஏன்னா எனக்கு அந்த வரலாறுகள் தெரியாது, பெரிசா எனக்கு ஆற்றல் இல்லை. அது பல்லவர் காலம் அல்லாடி தேவார காலத்தில் நீங்க பாருங்க, இப்ப நாங்கள் பாடுற தேவாரங்கள் அவையெல்லாம் சந்தங்கள், சந்த பாட்டுகள். சரி, அப்ப போடுங்க அடுத்த தேவார காலம் அப்படி பல்லவர் காலத்தில் சந்த சந்தங்கள் நிரம்பிய கவிதைகளாக இருந்தன. ரைட், அப்ப இப்ப நான் ஒரு கதை சொல்லிக் கொண்டிருக்கேன், உங்களுக்கு கூட சொல்றது. ரைட், யுஎஸ்ஐடா? நீங்க யுஎஸ்ஐட்ல வந்தா இல்ல சும்மா? ரைட், ஓகே ஓகே. சார். அதாவது நான் ஒரு கதை சொல்றேன், என்ன கதை, எங்கட மரபண்டா என்ன, ரைட், தமிழ் மரபண்டா என்ன, ஓகே, கிளைத்தைய மரபண்டு இருக்கு, மேலத்தைய மரபண்டு இருக்கு, இருக்கு, யாழ்ப்பாண மரபண்டு சொன்னார், ரைட். அப்ப மரபண்ணும் பொழுது எங்களுடைய வாழ்க்கை முறை அது ஒரே எல்லா காலத்திலும் ஒரே வாழ்க்கையில காலகாலமாக மாறி வந்தது, ஆனாலும் எங்களுக்கு தொடர்ச்சி வந்ததுன்னு சொன்னார். அந்த அண்டைக்கு இருந்த பெட்டகம் தானே சூக்கேசா வந்துருக்கு, பெட்டகம் வண்டுகளிப்படையிலையா வீட்டு, பழைய பெட்டகங்கள் இருந்தா அது இன்றைக்கு சூக்கேசா வந்திருக்கு. அப்ப ஒரு தொடர்ச்சி இருந்திருக்கிறது. இதுதான் எங்கட கவிதைக்கும் நடந்தது. கவிதை ஆரம்ப காலத்தில் ஒரு காலத்தில் அகவலண்ட வடிவத்தில் இருந்தது, பிறகு கலிப்பாண்ட வடிவத்தில் இருந்தது, பேர் சந்தம் வந்தது, பேர் புதுக்கவிதை வந்தது, அது கேட்டு நான் சொல்ல போறேன். அப்ப இந்த வடிவம், அதாவது எங்களுடைய கவிதையினுடைய வடிவத்தில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. அதே மாதிரி அடுத்த படம் போடுங்கோ, எங்களுடைய மரபு கவிதை, எங்களுடைய தமிழ் மரபு கவிதையினுடைய பாடு பொருள், பாடு பொருள், பாடு பொருள், பாடு பொருள் என்ன, இப்ப நயன்தாரா பத்தி ஒரு பாட்டு பாடினாங்க சொன்ன, அது நேர்தான் பாடு பொருள் இல்ல, நயன்தாரா பத்தி பாடணும். அப்ப நயன்தாரா இல்லாட்டி நயன்தாரான் பாடி இருக்கேன். அப்ப யார் பாடு பொருள், நயன்தாரா. அது இதை பத்தி பாடுறதான் பாடு பொருள், இதை பத்தி பாடுகிறார்களோ தானப்பா பாடு பொருள் சொன்னவங்க. இப்ப அடுத்த விஷயம் சொல்ல போறேன் என்றால், எங்களுடைய பாடு பொருள், அதாவது நாங்கள் எதை பாடுகிறோம், எதை கவிதையில செய்கிறோம் என்பதும், எங்கட தமிழ் செல்வாபம் எவ்வளவு காலம்டா எங்கட கவிதை கிட்டத்தட்ட இருக்கு, எப்படம் தீசா செல்வம் கிட்டத்தட்ட எங்கட கவிதை கிட்டத்தட்ட எவ்வளவு காலமா இருக்குன்னு சொன்ன, எத்தனை வருஷம், 50 வருஷம், எவ்வளவு தமிழ் செல்வம் அவ்வளவு, எங்கட கவிதை கிட்டத்தட்ட எவ்வளவு காலமாக எங்கட மரபு கவிதை இருக்குன்னு சொன்ன, சங்காரம் இருக்கு, அது சரி, எத்தனை வருஷம் படாப்பா, எத்தனை வருஷம், 2000 ஆண்டு கிடைக்கு தம்பி இல்லையே, சரி, கிட்டத்தட்ட 2000 ஆண்டு என்ன. அப்ப அந்த 2000 ஆண்டு ஒரு நீண்ட கால பகுதியிலே, அப்போ இப்ப நாங்கள் எங்க நிற்கிறோம், இப்ப வந்து பாடு பொருள் ஒரே மாதிரி இருந்திருக்காதானே, 2000 வருஷமும் உண்ட பெரிய பாடி கொண்டிருப்போமா இல்ல. அப்ப இதுவும் எங்களுடைய ஒரு தனித்துவமான விஷயம் அப்படின்னு வர போறோம். அந்த அம்மா என்ன சொல்றா, நீங்கள உங்களை தாங்க 2000 வருஷம் ஞாபகம் இருக்கும், நீங்களும் கொஞ்சம் கவிதையை ஒரே நாள் படிக்க முடியாது, காரியை கற்று கவிதை படிப்பதிலும் தேடியை தட்டி பிழைப்பது வேண்டாம், என்ன அர்த்தம் என்றால் இப்படி எழுதி கவிதை படிக்க இயலாது, ஆனால் கவிதை பற்றி ஒரு சின்ன விருப்பம் பெறவும், அது வந்து கண்டபட்டில் நீங்கள் படித்து கொண்டு போய் சொன்னா. அப்ப இப்ப நான் சொல்ல வந்தது அடுத்த விஷயம் என்னவென்றால், எங்களுடைய தமிழ் மரபு கவிதையில, நான் தமிழ் மரபு கவிதை சரி, பாடு பொருளும் காலத்துக்கு காலம் மாறி இருக்கிறது, அடுத்த போடுங்க, அதாவது என்ன மாதிரி வடிவம் மாறணும்னு சொன்னா தானே, இல்ல என்ன மாதிரி மாறினது, வடிவம் என்ன மாதிரி மாறினது, நான் பல புந்தியர் டியூஷன் வாத்தியார் சரியோ, பிரதேசா வர முதல் நான் ஒரு டியூஷன் வாத்தியார். அப்ப டியூஷன்ல என்ன மாதிரி இருக்கும், எல்லா மட்டும் இருக்குதானே, எனக்கு பழக்கம் இல்ல, எனக்கு தெரியும் அது என்ன என்ன பிள்ளை என்ன செய்யும் சொல்லும் பாபம், என்னென்ன மாதிரி மாறுறது, எங்களுடைய அந்த வடிவம் என்ன மாதிரி மாறணும், அகவல்பா கலிப்பா என்ன அப்பப்பாவா சந்தப்பா என்ன. அதே மாதிரி இப்ப அடுத்த விஷயம் நான் சொல்றது என்றால், எங்களுடைய இந்த 2000 வருடத்தில் கவிதையினுடைய தமிழ் மரபு கவிதையினுடைய பாடு பொருள் மாற்றம் அடைந்திருக்கிறது, அதை போடும் அது முக்கியம். ஏன்னா நாங்க நிற்கிறோம் ஒரே விஷயத்துல நாங்க பாடினாங்க அப்படியா இல்ல, பாருங்க சங்க காலத்துல என்னத்தை பாடினாங்கள், சங்க காலத்துல போரும் காதலும் அகம்புறம் பாடுறீங்க, கருத்துவை காலத்திலையும் பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த மன்னர்களுடைய பெருமையை பாடினாங்க, ஒரு ஒரு இந்த கடப்பிரர் காலம் வந்து இந்த வெளி வெளி மதங்கள் எல்லாம் வந்து இந்த வரலாறுகளை அழித்து அப்படி செய்தோன்னு சமய குறவர்கள் வந்து என்ன செய்தினாம், சமய பாட்டு தான், வேற பாடுறதுக்கு நேரம் இல்லை என்று இல்லை, ஆனால் அவர்கள் அதைத்தான் முன்வைத்தார்கள். அப்ப தேவார காலத்தில் என்ன நடந்தது, அப்ப பாடுபொருள் மாறி இருக்குல்ல, சங்க காலத்துல மன்னரை பற்றி பாடுறாங்க, சண்டையை பற்றி பாடுறாங்க, காதலை பற்றி பாடுறாங்க, புறகு கருத்துவ காலத்துல நாட்டு நடப்புகள் பாடுறாங்க, பேருந்து தேவார காலத்துல என்ன பாடுறாங்க, அங்க பார்த்தால் சமயம் கோயில்களை பற்றி கடவுளை பற்றியே பாடிக்கொண்டிருந்தார்கள். புறகு பாருங்க, புறகு புறகு பாரதி இந்த காலத்துல பாத்தீங்கன்னா பெண் விடுதலை பாடுறாங்க, சாதி ஒழிப்பை பற்றி பாடுறாங்க, காலகாலமாக அந்த படிவங்கள் மாறி இருக்கின்றன. அதே மாதிரி என்னத்தை பாட வேண்டும் என்பதும் மாறி இருக்கு. இன்றைக்கு நின்று உடனே யுத்தம் பாடலாம், இன்றைக்கு இருக்கிற சூழலுக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கு சிலதான் செய்யவும், வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் வெளிநாட்டு பிரச்சனையை பற்றி பாடுகிறாங்க. அப்ப எங்களுடைய தமிழ் மரபு கவிதையில நான் மிக தெளிவாக சொல்ற ரெண்டு விடயம், ஒன்று அந்த வடிவங்கள் மாறி மாறி மாறிக்கொண்டு வந்திருக்கு, இரண்டாவது என்ன, பாடு பொருள் மாறி இருக்கு. விளங்குவோம் விஷயம், ரைட், ஓகே. அப்ப அதே அடுத்ததாக பாடு பொருள் மாறி மாறிக்கொண்டு வந்திருக்கு, சரியோ, ரைட். இப்ப இல்ல நான் உங்களுக்கு ஒரு 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 கவிதை வந்து தரப்போம். இந்த கவிதை, இந்த கவிதையை பாடினவன் கம்பன், கண்டுபிடிக்கல கம்பன், ஆ கம்பன், கம்ப ராமாயணம் இயற்றினவன், 10,000 பாட்டு பாடினான். இந்த கவிதை நீங்க தான் எழுதவும், ஏனென்றால் இப்ப சோபா சார் உங்களுக்கு சொன்ன கவிதையை அறிமுகப்படுத்தினார் என்ன, அப்ப நான் அதைத்தான் செய்யறேன். இப்ப இது நாங்கள் தமிழ் மரபு கவிதையில எங்களுடைய மரபாக வந்த கவிதை, எங்களுடைய தமிழ் இலக்கியத்தில் ஒரு கவிதை எப்படி இருக்க வேணும் என்று ஒரு சட்டம் இருக்கு, சரியோ, ரைட். அதுக்கு ஒரு உதாரணமா கவிதை எழுத போறேன், நீங்கள் நீங்கள் எழுதுங்க, நான் அதை வடிவ வழங்கப்படுத்தி சொல்லுவேன். இந்த கவிதையினுடைய பின்னணி என்னென்றால், இதை கேட்குவோம், இவ்வளவு கலையடிக்குது போறது, இப்போ கவிதை எழுத போறேன், கலையடிக்குது இந்த அம்மா, அம்மா அவங்களும் ஒரு ஃபைல் தெரியலையா, நீங்கள் இதுக்காக வந்த நீங்க நம்ம அம்மா எழுத கட்டாயம் இந்த கவிதை சார். அப்ப நான் எங்களுடைய ஒரு கவிதை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு கம்பன் ஒரு வரவிலக்கணம் சொல்லியிருக்கான். இப்ப சோபா சார் சொன்னவர் தான் உங்களுக்கு எப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படி சில உதாரணமா அடிக்க தந்தவர், அது வேற, அதுவும் இல்ல, நான் இது என்ன விஷயம்தான், கம்பன் ஒரு நல்ல ஒரு உதாரணம் ஒன்று சொல்லியிருக்கான், கவிதை எங்களுடைய தமிழ் கவிதை என்றது எப்படி இருக்க வேண்டும், சரியோ, ரைட். இது என்ன காட்சி என்றால், நீங்கள் இலக்கியம் படிச்சா கத்துக்கிறீங்களா, கம்பராமாயணம் கழிப்பட்டிருப்பீங்களா, தமிழ் படிக்கிறானே, யாரும் படிக்கிறானே, அது பெரிய அற்புதம் இல்லை. அதாவது சீதை ராமர் லட்சுமணர் மூன்று பேரும் கோதாவரி என்ற ஒரு நதிக்கரையில் நடந்து போயிடும், சரியா, சிம்பிள் விஷயம், இது கரக்க நீங்க யோசிக்காங்க, பெரிய கரக்க யோசிக்காது. இந்த ஒரு படத்துல ரஜினியும் யாரு மற்ற யாரும் ஒரு ஆள் ரெண்டு பேரும் ஒரு நதியால கரை கரையில நடந்து போயிருந்தேன், அப்படிதான் போனான் ராமன். ராமன் லக்ஷ்மணனோட தம்பியாரோட இந்த இலங்கை இந்த கதை தெரியும், ராமாயண கதை, ரைட். சீதையோட ஒரு நதிக்கரை, அந்த நதிக்கு பேர் கோதாவரி நதி, சரியா, கோதாரி அல்ல கோதாவரி, கோதாவரி நதிக்கரையில ராமன் போகிறார். அவளான் காட்சி இல்லை, பெருசா வேறு கொண்டு அவர் நடந்து போயிடும், பக்கத்தில் அந்த நதியை ஓடிக்கொண்டிருக்கு, சரியோ. அப்ப கம்பன் பார்க்கிறான், இவன் நடந்து போயினம், அதுல பக்கத்திலே ஒரு ஆறு ஓடுது, அந்த ஆறு தெரியும் விஷயம், அந்த தம்பி அங்கே ஆறு ஓடுது, அதுக்கு சின்னப்படி என்ன பரவாயில்ல, கேள்ற நல்ல கதை, நல்ல கதை கேள். அப்ப அவர் பார்க்கிறார் அந்த ஆறு எப்படி கிடக்கண்டாலாம், சரியா, இதான் விஷயம், விஷயம் பழங்குவோம், சின்ன விஷயம் என்ன, ரெண்டு மூன்று பேர் நடந்து போயினா பக்கத்தில் ஆறு கிடக்கு, விளங்குது. அந்த ஆறு எப்படி கிடந்தது என்றால், சான்றோருடைய கவிதை போல அந்த ஆறு கிடந்தது என்று சொன்னான் கம்பன். அதில் எங்க போறான், எங்க போறான், முடிச்ச பாரு, ஆறு எப்படி ஓடிக்கொண்டிருக்கு, அந்த ஆறு பக்கத்தை பார்த்துட்டு இவன் சொன்னா அந்த ஆறு எப்படி கிடக்கண்டால் கவிதை போல இருந்தது, விளங்குவோம், விஷயம் விளங்குவோம், ரைட். இப்ப நான் எழுதுறாயின் பாட்டு எழுதுமோ நீங்கள் புவியின் கனியாய் அழிக்கலாமா ஐயா? ஆ அழிக்கலாமா? எழுதுவீங்களா? உங்களுக்கு தமிழ் விளங்குதானே என்ன? ரைட். புவியின் கனியாய் நீங்கள் பிரித்து எழுதலாம், புவியினுக்கு அணியாயிடம் எழுதலாம், பிரச்சனை இல்லை. ஆந்திர பொருள் தந்து புவியினுக்கு அணியாய் ஆந்திர பொருள் தந்து, ஆந்திர பொருள் தந்து புலத்திச்சாகி, பழைய தமிழ் தானே கம்பேர்ட்டு, கிட்டத்தட்ட 500 வருஷத்துக்கு முந்தின ஆள், இன்றைய ஆள் ஆள் இல்லை, இப்பத்தைய லேட்டஸ்ட் ஆள் இல்லை தானே, அப்ப கொஞ்சம் பழைய தமிழ். ஆனா நான் சொல்றேன் என்ன கருத்து என்ன சொல்றேன், நீங்கள் ஒன்றும் யோசிக்கிறது இல்லை. புவியினுக்கு அணியாய் ஆந்திர பொருள் தந்து புலத்திச்சாகி அவி அகத்துறைகள் வரும் பாரு, நம்ம அவி அகத் எது வழங்க இல்லையம்மா? புவியினுக்கு அணியாக எழுதிட்டீங்களோ, ஆந்திர பொருள் தந்து எழுதிட்டீங்களோ, சரி புலத்திச்சாகி எழுதுங்க. பூனா லானா இத்தன்னா தீனா இத்தன்னா தாவன்னா கீனா, என்ன அதுல பெரிய மர்மம் ஒன்றும் இல்லை. புலத்திச்சாகி அடுத்த வரி போடுங்க. அவி அகத்துறைகள் தாங்கி, அவி அகத்துறைகள் தாங்கி ஐந்திணை நெறி அளாவி, கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கு, நான் விளங்கப்படுத்துறேன், ஒன்றும் ஜோசியாக ஒன்றும் பயப்படுத்தது இல்லையா? ஒன்றும் இந்த குளிசையை கண்டுட்டு பூசியை கண்டு பயப்படுற மாதிரி அப்படி இல்லை, அது சிங்கிளாக அரும்பு அரைச்ச மாதிரி இருக்கும், அரைச்சி விடுறாரு போய் சரியா கணக்கை யோசிக்க. அப்ப புவியினுக்கு அணியாய் அந்த பொருள் தந்து புலத்திட்டாகி அவி அகத்துறைகள் தாங்கி ஐந்தடை ஐந்திணை நெறி அளாவி சவியுற தெளிந்து தன்னன்று ஒழுக்கமும் தழுவி ஆன்றோர் கவி எனக் கிடந்த கோதாவரியினை வீரர் கண்டார். இந்த பாட்டு முந்தி கேள்விப்பட்டாங்க சொல்லுங்க, பாட்டு கேள்விப்படலையா? முக்காலா முக்கா அவ்வளாண்டா கேள்விப்பட்டிருப்பீர்கள். இதுகள் கேள்வி ஏதாவது நல்ல விஷயத்தான் கேள்விப்பட ஆக்கள் இல்லை. என்னம்மா? எஸ் எஸ் கம்பன்களை விளையாண்டில முக்கியமான பாட்டு சரியா? ரைட் ஓகே சார். எழுதியலோ பாருங்க, நான் திருப்பி சொல்றேன். புவியினுக்கு அணியாய் ஆன்ற பொருள் தந்து, இந்த பிள்ளைகளுக்கு தெரியுதா மறைய விளங்கலாமா? பிள்ளைகள் சின்னாக்கள் விளங்கலாம். ரைட். பொருள் தந்து புலத்திச்சாகி அவியக துறைகள் தாங்கி ஐந்திணை நெறி அளாவி சவியுற தெளிந்து தன்னன்று ஒழுக்கமும் தழுவி ஆன்றோர் கவியன கிடந்த கோதாவரியினை வீரர் கண்டார். இதுதான் அந்த பாட்டு. சரியோ? ரைட். இப்ப நான் உங்களுக்கு உங்களைய ஒருத்தரையும் கஷ்டப்படுத்த மாட்டேன், இந்த கருத்தையும் சொல்ற எழுதுங்க சரியா? அந்த ஒவ்வொரு சொல்லுக்கும் என்ன கருத்து என்றதை நான் சொல்றேன். சொல்லி போட்டு நாங்கள் பார்த்தோம் என்றால் விளங்கும் அந்த பாட்டினுடைய பொருள். விளங்குவோம். ரைட். எழுதிட்டீங்களா? அந்த ஐயா எழுதல பொருள் எழுதுங்க. ரைட் எழுதுங்க. முதலாவது புவியினுக்கு அணியாய் என்றால் என்ன கருத்துன்னு சொல்றேன். தம்பி எழுதுறா ராசா. புவியினுக்கு அணியாய் ரெண்டு போட்டு டேஷ் ஒன்று போடு பக்கத்தில். புவியினுக்கு அணியா என்றா என்ன அர்த்தம்? அணி என்றா என்ன? அணி அணி என்றா என்னம்மா? அணி 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 என்றா ஆபரணம் அப்பா, நகை. அணிகலன் என்றா என்ன? ஆபரணம் தான், நகை தானே. அப்ப புவியினுக்கு அணியா என்றா என்ன அர்த்தம் என்றால், ஒரு பூமிக்கு ஒரு நகையை போட்ட மாதிரி, ஒரு பொம்பளைகள் நகையை போட்டு விட்ட மாதிரி அப்பா சரியா? அப்ப போடுங்க. உலக மக்களுக்கு அலங்காரம் மிக்க நகை போல், அதான் புவியிருக்கு அணியா என்ற கருத்து. புவியண்டா பூமிக்கு போடலுமோ கண்ணுக்கு போடலுமோ? புவியண்டா யார சொல்றது? புவியண்டா புவி மாங்க, புவியில இருக்கிற மக்கள் என்ன கண்ணுக்கு இப்ப மாலை போடலாது. அப்ப புவியினுக்கு அடியாண்டா புவி மக்களுக்கு ஒரு அலங்காரம் மிக்க ஒரு மாலை போல சரியோ? ரெண்டாவது புவியினுக்கு அணியாண்டது வழங்கிட்டு விஷயம். ரெண்டாவது ஆன்ற பொருள் தந்து, அது அவ்வளவு பெரிய கஷ்டம் இல்லையா நினைக்கிறது? ஆன்ற பொருள் தந்தண்டா என்ன இந்த பிள்ளைக்கு விளங்குது? ஒன்று கிட்ட ஒன்று போடும் புவியினுக்கு அணியா, ரெண்டாவது ஆன்ற பொருள் தந்து, ரெண்டா என்ன இருக்கு ஆழமான பொருளை தந்து, அப்படியே விளங்குதானே ஆன்றது ஆழமான பொருளை தந்த ஒரு நல்ல கருத்தா இருக்கணும், சும்மா அர்த்தம் இல்லாத இருக்கக்கூடாது. ஆன்ற பொருள் தந்து மூன்றாவது போடுங்க புலத்திச்சாகி என்றா என்னென்றால், புலத்திச்சாகி பிள்ளைக்கு விளங்க இல்லையே, ஏனம்மா பிள்ளைக்கு விளங்க இல்லையா? உலக மக்களுக்கு அலங்காரம் மிக்க மாலை போடுதலுக்கு கஜகம் ஆந்திர பொருள் தந்தா போடும், நல்ல ஆழமான கருத்தை தந்து. இந்த பிள்ளை புலத்தி சாகி என்றால் என்னென்றால் புலன், புலன் என்றா என்ன சென்ஸ், சென்ஸ் என்றா என்ன ஆம்புலன்ஸ், அது ஆம்புலனும் இல்லாம போனா ஆம்புலன்ஸ்ல ஏத்துறது அது வேறு, அது வேறு அறிவு புலன் எங்கட புலன் சென்ஸ் என்றா என்ன அறிவு. அப்ப போடுங்க புலத்திச்சாகி என்றால் எங்களுடைய அறிவுக்கு உட்பட்டு, அறிவுக்கு உட்பட்டு புலத்திச்சாகி என்றால் அறிவுக்கு உட்பட்டு அர்த்தம். அவி அகத்துறைகள் என்ற அடுத்த போடுங்க, அவி அகத்துறைகள் என்ற அடுத்தது என்னென்றால் அவி அகத்துறைகள் என்றால் அதாவது அவி அகத்துறைகள் என்றால் அகத்துறை என்ன என்ன தமிழ் படித்தார்கள் தெரிஞ்சிருக்கும், அகம் அகம் புறம் என்று எங்களுடைய பழைய இலக்கியங்கள் வேறு அகத்திணை புறத்திணை, அகத்திணை என்றால் எங்களோட மனதோட சம்பந்தப்பட்டது, புறம் என்ன என்ன வெளியில் நடக்கிற சண்டை எல்லாம். அப்ப அக அக அவி அகத்துறைகள் என்று சொன்னால் எங்களுடைய அகம் மனதோடு சம்பந்தப்பட்ட விடயங்களை கொண்டுதான் இருக்க வேண்டும். இந்த மனசோட சம்பந்தப்பட்ட என்ன மனசும் மனசும் கப்பியதண்டா வெளிப்படுறாங்கல்ல, அதாவது காதல் என்ன அக பாரு எங்கட அகப்பாடல்கள்ல அகப்பாடல் என்றதுதானே முந்தி இருந்தது, அதாவது எங்கட காதலை பாடினார்கள் காமத்தை பாடினார்கள் அப்படியே படிச்சிருக்கீங்களா மறுபடியும் அப்படி கழிப்பட்டு போயிடலாம். அதாவது அகத்துறை விஷயம் என்று சொன்னால் எங்களோட மனதோட சம்பந்தப்பட்டது எங்களுடைய ஆசை காமம் என்ற ஆசை, அப்படி காதல் என்றால் அன்பு துறைகள் என்று சொன்னால் அதுல என்ன என்னென்ன வருது? எங்களுடைய மனதோடு சம்பந்தப்பட்டிருக்கின்ற காதல் காமம் போன்றவற்றை பேசுவதாக இருக்க வேண்டும். சரியோ சொல்லுவோம் எழுதிங்களோ. அடுத்தது போடுறான் வேறுங்கோ ஐந்திணை நெறி அளாவி, அதண்டா என்ன எடுப்பான் இது நீங்க சில பழையாக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன சரி வராது திணை நெறி என்றால் தம்பி களிப்பட்டியா திணை என்றா என்னண்டு களிப்பட்டியா களிப்படியா பரவாயில்ல நீங்க யாரும் சொல்லுங்க பாப்போம். திணை திணை ஒழுக்கம் என்றதும் இருக்குதான் ஐந்து திணை, ஐந்து திணை ஐந்து திணை என்று சொன்னால் எங்களே ஐந்து நிலங்கள், நிலங்கள் அஞ்சு நிலம் இருக்கல்ல வேறு கூட, அது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை. அப்ப என்ன பாத்தீங்கன்னா அதாவது ஒரு நாட்டில பாருங்க ஒரு நாட்டில இந்த ஐந்து நிலங்கள் இருக்கு, என்ன நிலங்கள் குறிஞ்சி என்ன வெரி குட் நெய்தல் காமல் அதாவது கடல் என்ன மருதம் வயல் மற்றது பாலை என்ற பாலை வேணாம் என்ன மற்றது பேர் என்ன சொன்னால் முல்லை முல்லைன்னா காடு காடு. அப்ப பாருங்க அடுத்த விஷயம் சொல்றான் என்னென்றால் ஐந்திணை நெறியலாது என்றால் இந்த ஐந்து திணைகள் இருக்கிறது தானே, அந்த திணைக்கு ஒவ்வொரு ஒழுக்கம் இருக்கும். வயலை சூழ்ந்திருக்கிறவர்களுடைய வாழ்க்கை முறையிலும் கடலை சூழ்ந்திருக்கிறவருடைய வாழ்க்கை முறையும் உண்டோ இல்ல? இந்த கடலை சூழ்ந்திருக்கிறவர்களுடைய வாழ்க்கை முறை வேறையா இருக்கு, வயலை சூழ்ந்திருக்கிறவருடைய வாழ்க்கை முறை வேறையா இருக்கு, மலையில் இருக்கிறவர்களுடைய வாழ்க்கை முறை வேறையா இருக்கு. இதான் விஷயம் பாத்தீங்களா ஐந்து திணையினுடைய நெறிகள், நெறிகள் என்ன வாழ்க்கை முறை அப்ப ஐந்து திணைகள், அதாவது ஐந்து நிலங்களினுடைய வாழ்க்கை முறைகளை பேசுவதாக இருக்க வேண்டும். அதை போடுவோம் ரைட்டோ. அப்ப ஐந்து திணைகள், அந்த திணைகளுடைய ஒழுக்கங்களை பேசுவதாக இருக்க வேண்டும். அடுத்தது சதியுற தெளிந்து, என்ன என்ன நல்ல தெளிவா இருக்கணும். இன்னொன்று விளங்குவில்லை என்றால் அதிலே ஒன்றும் இல்லை. அப்ப சபையுற தெளிந்து என்று சொன்னால் மிக தெளிவானதாக இருக்க வேண்டும். தன்னன்று, தன்னென்றால் என்ன, தன், வெரி குட். தன்னென்றால் குளிர்மை. அப்ப ஒரு கவிதையை வாசிச்சா அவர் மனசுல குளிர போய் வயசட்டிக்க போயிருந்தோண்டு அதை வாசிக்கும் பொழுது எங்களுடைய மனதிலே ஒரு சாந்தம், ஒரு குளிர்மை பெற வேண்டும். சரியா, அதான் தன்னன்று. அடுத்த தன்னன்று என்று சொன்னால் போடுவோம், குளிர்ச்சியானதாக இருக்க வேண்டும். அடுத்தது ஒழுக்கமும் தழுவிய சொல்லணும், நல்ல ஒழுக்கங்களை, என்ன நல்ல ஒழுக்கங்களை, ஒழுக்கம் ஒரு வாழ்க்கையை மேம்படுத்துறது தான் ஒழுக்கம். என்னமா, அதாவது ஒரு வாழ்க்கையை மேம்படுத்துற ஒழுக்கம். அப்ப அந்த அந்த ஒழுக்கமும் தழுவிய சொல்லும் பொழுது நல்ல ஒழுக்கங்களை பேசுவதாக இருக்க வேண்டும். அப்ப இவ்வளத்தையும் கொண்டிருந்தால்தான் அது என்ன, என்ன இவ்வளத்தையும் கொண்டிருந்தால்தான் அது சான்றோருடைய கவி. பாருங்க, இப்ப திரும்பி பாருங்க, அப்ப விளங்குதல்ல இப்ப கருத்து. பாருங்க, ஒரு கவிதை என்பது எப்படி இருக்க வேண்டும். முதலாவது புவியினுக்கு அறியாய், அந்த மக்களுக்கு ஒரு நகையை போட்டு விட்ட மாதிரி வடிவா இருக்கணும், கவிதை வடிவா இருக்க வேண்டும். இரண்டாவது ஆன்ற பொருளை தர வேண்டும், அந்த கவிதை என்பது ஆன்ற பொருள், நல்ல பொருளை தர வேண்டும், ஒரு விஷயம் இருக்க வேண்டும், சும்மா சரியா. அப்ப அதுக்குள்ளே ஒரு பொருள் இருக்க வேண்டும். அடுத்தது அவி அகத்துறைகளை தாங்கி இருக்க வேண்டும், அது எங்களுடைய மனதோடு சம்பந்தப்பட்ட விடயங்களை கவிதை பேசுவதாக இருக்க வேண்டும். சரியா, அடுத்த பாருங்க, ஐந்தலை நெறியவாவி என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய இந்த ஒரு நாட்டிலையும் பாருங்க இந்த ஐந்து திணை இருக்கும். அப்ப அங்கத்தே நெறிகள், அங்கத்தே வாழ்க்கை முறைகளை பேசுவதாக இருக்க வேண்டும். அடுத்தது பாருங்க, அவியுடன் தெளிந்து நல்ல தெளிவானதா இருக்கணும், விளங்க டக்கன் சிம்பிளா விளங்க போகணும். அதே நேரம் உங்களுக்கு தெரியும், இது இந்த கம்பன் சொன்ன அந்த எக்கச்சக்கமான ஓமானம் என்னென்றால் ஆறு, சரியா, தெளிவா ஓடிக்கொண்டிருக்கு. உங்களுக்கு பார்த்தால் தெளிவா ஆறு ஓடிக்கொண்டிருக்க நிலத்துக்கு அடி அந்த அடியில கிடக்கிறதெல்லாம் தெரியுது. சரியோ, தெரியுது. காலை விட்டால் எவ்வளவா இருக்கு, ஒரு ஆழம், ஆழம் பெருசா இருக்கு. அதாவது ஆறு தெளிவா இருக்க இப்படி பார்த்தா அப்படி அடியில எல்லாம் தெரியாது, கொஞ்சமா தெரியும், தண்ணி தெரியாது, ஆழம் தெரியாது. அதனால இறங்கி அடி இவ்வளவுதான் அரை அடியெல்லாம் இருக்கிட்டு காலை விட்டம் என்றால் அது அஞ்சடியாக இருக்கும். தெளிவன்பது இதான் விஷயம், தெளிஞ்சேக்க சிம்பிளா இருக்கணும், ஆனால் அதுக்குள்ள ஆழமான விஷயங்கள் இருக்கணும். சரியா, அப்ப அடுத்தது ஒழுக்கமும் தழுவி சொன்னால் எங்களுடைய ஒழுக்கங்கள், நாங்கள் மானிடர்களுக்கு மனிதர்களுக்கு இருக்கின்ற ஒழுக்கங்கள் அவற்றை சொல்லுவதா இருக்க வேண்டும். இவ்வளவையும் செய்திருக்கின்ற சான்றோருடைய கவிதை இருக்குதே, அதுபோல இந்த கோதாவரி யாரு கிடந்தது என்று சொன்னார் பாத்தீங்களா. என்ன சொல்றீங்க, இது சும்மா விளையாட்டா இது, அப்படி இல்லையா, இல்ல பாத்தீங்களா. பாருங்க, ஒரு ஒரு பாட்டுக்குள்ள ஒரு கவிதை என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்று கம்பன் சொன்னான். அவன் சொன்னவன் கம்பன், அவன் பெரிய கவிஞன். அப்ப எல்லாம் அப்ப அதுக்காக நாங்கள் ஒரு கவிதை வேண்டாடுறா இல்லைவா, என்னது முதலாளி பூவியின் காணி நகை மாறிக்க வேணும், அடுத்தது ஆந்திர பொருள் தர மாதிரி ஆழமான பொருள் தர வேணும், அப்படி வருஷப்படுத்தி எழுதுறது அல்ல. ஆனால் இந்த இயல்புகளிலே ஒரு முக்கியமான இயல்புகளை கொண்டிருந்தால் அது எப்படி இருக்கும், நல்ல கவிதையாக இருக்கும். சொன்ன விளங்கு. அப்ப இதுதான் எங்களுடைய அதாவது முக்கியமான விஷயம் என்று சொன்னால் எங்களுடைய ஒரு ஒரு கவிதை இப்படி இருக்க வேண்டும், அப்ப கீழே போடுங்கோ. எனவே இந்த இயல்புகளை, இந்த இயல்புகளை கொண்டதோ இவற்றில் முக்கியமான ஏதாவற்றை ஏதாவதுவற்றை கொண்டதோ ஒரு கவிதையாக இருக்கலாம். அப்ப உண்மையிலே இந்த இது பெரிய நுட்பம். கவிதை என்பது ஒரு என்ன சொல்ல மாதிரி அவர் பாருங்க, சும்மா பார்த்துக்கொண்டு போனால் இந்த ஆறை பார்த்துட்டு இவ்வளவு விஷயம் இருக்குன்னு சொல்றதா இந்த கவிதை சொன்ன குழந்தைகளோ. அப்ப இந்த அடிப்படையோட அப்ப கவிதை என்பது ஒரு தனித்துவமான ஒரு வடிவம், சரியா? ஒரு விஷயத்தை ஒரு சாதாரணமா இருக்கு, இந்த அப்படி விசிறி சுத்தி கொண்டிருக்கு. எப்ப இங்க விசிறி சுத்துவென்றால் இது சுத்தி கலைக்கும் பொழுது இதுக்கு வியர்க்காதா பாருங்க, இருக்கா இல்லையா? யாரும் யோசிச்சு எல்லாரும் பார்த்துருக்கோம், நாங்க சுத்தி கொண்டிருக்கு, நாங்க சுத்தின மட்டும் கலைகளுக்கு வேர்க்கும் கலைச்சு போவோம். இந்த விசிறி இப்படி சுத்தி கொண்டிருக்கு, அப்ப இதுக்கு கலைப்பு வந்து வேர்க்காதோ என்ற ஒரு கற்பனை எல்லாம் இருக்கு இல்ல. இப்படியான விடயங்களை சொல்லுவதுதான் கவிதை. அடுத்த போடுங்கோ. எனவே கவிதை ஒரு தனித்துவமான வடிவம், தனித்துவமான கலை வடிவம். ஒரு காட்சியை, ஒரு சம்பவத்தை ஒரு எண்ண பொறியை ஒரு சின்ன பிளாஷ் போய் கடை இப்படி என்ன யோசிச்சோம் அதை ஒரு வடிவா எழுதுறதுதான் கவிதை. ஒரு எண்ண பொறியை அழகூட்டி ஒரு கற்பனையின் மூலம் இதை எவரும் பார்க்கவில்லையே என்று ஆச்சரியப்படக்கூடியவாறு எழுதப்படுவதை கவிதை என்று சொல்லலாம். ஒரு பொதுவாக ஒரு சின்ன உதாரணம் உண்டு. ஒரு மரம் பட்டு போய் கிடந்தது, பட்ட மரம் கண்டுறீங்களே, அதாவது பட்டையெல்லாம் காஞ்சி போய் இலைகள் ஒன்றும் இல்லாமல் இருந்தது. பண்படிய அவர் மாமையா ஒருத்தனால போய் வரைய பார்த்து கொண்டு வார, மரம் பட்டு போய் கிடக்கு, அது தெரியும் அந்த மரம் பட்ட மரம் தெரியும். பின்னரம் வந்து பார்க்கும்போது அந்த மரம் எல்லாம் ஒரே பச்சை இலையாக இருக்கிறது, ஒரு வித்தியாசம் தான் தெரியும். அந்த மரம் பட்ட மரம் தெரியும், பின்னேரம் வந்து பார்க்கும்போது எல்லாம் பச்சை இலையாக இருக்கிறது, இலைகளோட இருக்கிற மாதிரி கிடக்கு. இருக்கிறாப்பா இப்படிய வரைக்க பட்ட மரம் இருந்தது, இப்ப இப்படி கிடக்கு, என்ன நடந்துட்டு ஒரு கல்லை எடுத்து எறிந்தார், கிளிகள் பறந்தன. வித்தியாசம் இருக்கா இல்லையா? பிள்ளை சிரிக்குது, பிள்ளை புரிஞ்சிட்டு இருக்கு, என்ன விஷயம் வேண்டும் விளங்கிச்சு. பட்ட மரம் பின்னரம் பார்க்க இலையெல்லாம் இருக்கிற மாதிரி கிடந்தது, அவ்வளவு ஆச்சரியம். வேண்டாம் பட்ட மரம் தான் இல்லையா, ஒரு நாளுக்கு வராது. பெண் நடந்து கொண்டு ஒரு கல் எறிஞ்சா அது ஒரு 20-25 கிளி வந்தா அந்த மரத்தில் இருக்க கிளிகள் புத்துவந்து பார்க்க இலைய மாதிரி இருந்திருக்கு, இலைகள் எல்லாம் அப்படியே பறந்தன. பார்த்தோம் இப்படி நீங்கள் அன்றாடம் சோபாசரம் வழியா சொன்ன சாதாரணமான விஷயம்தான், அதை இப்படி ஒரு புதிய கற்பனையோட அதுக்கு ஒரு சொல்லிக்க அது கவிதையாக மாறும். சொன்ன குழந்தை ரைட். இந்த விஷயத்துக்கு மேலதிகமாக எங்களுடைய மரபு கவிதையில சில அம்சங்கள் இருக்கு. இப்ப நாங்கள் ஒரு பொம்பளை பிள்ளை அல்ல வடிவான பிள்ளைன்னு வைப்போம், வடிவ இயற்கையாக வடிவான பிள்ளைவா சரியோ? அந்த பிள்ளை சாதாரணமா இருக்கிற நாள் இன்றைக்கு வந்து குளிச்சு குளிச்சு வடிவா ஒரு நல்ல சட்டையை போட்டுக்கொண்டு இருக்கு, வடிவ கூட இருக்குமோ இல்லையோ, கூடவா தான் இருக்கு, நல்ல ரெண்டு தோட நல்ல வடிவான ரெண்டு சிமிக்கு தோடு போட்டிருக்கு, இன்னும் கொஞ்சம் வடிவு கூடுமோ இல்லையோ, நல்ல ரெண்டு சங்கிலி போட்டிருக்கு. அப்போ எல்லாம் பாருங்க ஒவ்வொரு அணிகலன்களை அணிய 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 அந்த பிள்ளை கடைசியில் போய் மனவரம் இருக்கேக்க சும்மா அந்த மாதிரி இந்த உச்சி பட்டங்கள் அதெல்லாம் கட்டிக்கிட்டு அப்படியே இருக்கு. பார்க்கறதெல்லாம் உடைய கடவுளே என்ன மாதிரி அப்பா இருக்குன்னு சொல்லிடமா இல்லையா? அப்ப இயற்கையாகவே அழகான புள்ளதான், அதுல மாற்றம் இல்லை. ஆனால் அதுக்கு சில சோதனைகளை செய்யக்க அந்த அழகும் இன்னும் மெருகறது இல்லை. அதுக்காக சாதாரணமா அந்த புள்ள வடிவில்லையாண்டு இல்லை. அப்ப அதே ஒரு திருமணத்துக்கு அனுப்பிக்க கொஞ்சம் படியா சோழிச்சு கிடிச்சு அனுப்பத்தானே வேணும். அப்படி எங்களுடைய தமிழ் மரபு கவிதையில இந்த ஒரு புது விஷயத்தை ஒரு புதுமையாக சொல்லுகின்ற அதே நேரம் சில சோதனைகளும் நாங்கள் செய்யலாம். சரியோ? என்ன சோதனை என்றால் அப்ப அடுத்த போடுங்க, அடுத்த பயன் போடுங்க. எங்களுடைய தமிழ் மரபு கவிதையிலே இவ்வாறான கவிதைகளை மேலும் மெருகூட்டுபவையாக மேலும் மெருகூட்டுபவையாக உவமை. உவமை என்றா என்ன கேள்விப்பட்டிருக்கீங்களோ? பெரிய விஷயம் இல்லை. அப்போ சொன்னாரு சோபாசம், சொன்னாரு தண்ணி மோர் தான், அது தண்ணி மாதிரி தான் கிடக்கு. அப்போ சொன்னார் இவண்ட வீட்டில் இவண்ட கைக்கு வந்தால் இந்த தண்ணிக்கு பேர் மோர். சரியா? இந்த பிள்ளை இந்த முகம் இல்லை, வட்டம் நிலவு மாறி கிடக்கு, நிலவு மாதிரி கிடக்கு. சந்தனம் என்ன மாதிரி சொன்னா சொன்ன சந்தனம் அப்படி நெருப்பிலிருந்து இப்படி வடிச்செடுத்து பூசி விட்ட மாதிரி கிடக்கு. மாதிரி கிழக்குன்னு சொன்னவண்டால் அது உவமை. சின்ன உவமை. அப்ப ஒன்று உவமை, அடுத்தது உருவகம். உருவகம் உருவகம் என்ன சொல்லுவா? இப்ப நான் சொல்றேன், நிலவு மாதிரி கிழக்கண்டால் அது உவமை. இந்த பிள்ளைங்க முகம் நிலவு தான், அப்பா நிலவு தான், நிலவு மாதிரி இல்லை, இந்த முகமே நிலவு தான், அது உருவம். சில குழந்தைகளோ அப்ப நிலவு மாதிரி கிடக்குன்றதும் அந்த பிள்ளை இந்த முகம் கண்ணை பார்த்தா அப்படியே என்ன மாதிரி கிடக்கு, ஏதோ மாதிரி கிடக்குன்னு சொல்லுவோமே. இந்த கண்ணை பார்க்க காந்தல் மாதிரி கிடக்கு, காந்தல் மேல நானும் காணையில நீங்களும் காணையில சும்மா சொல்ற அப்படி கேள்விப்படுறேன். காந்தல் தான் கண் என்றால் அது உருவகம். சின்ன குழந்தைகளோ அப்ப பாருங்க, உவமை உருவகம், மற்றது எதுகை மோனை போன்ற அணிகள், படிமங்கள் என்பன இணையும் பொழுது அது இந்த கவிதையை கொஞ்சம் என்ன இன்னும் அலங்கரிக்கும். சரியோ? ரைட். எங்களுடைய தமிழ் பரப்பு அடுத்தது ஒரு மிக முக்கியமான விஷயம் நான் சொல்ல போறேன். இதை நீங்கள் ஒரு கொஞ்சம் அறிய போறேன். இது இப்படி எல்லாம் எங்களுடைய தமிழில் இருக்கு என்பது ஒரு மிகவும் ஒரு நல்ல ஒரு விஷயம். அது கனவருக்கு தெரியாது. உங்களுடைய தமிழ் மரபு கவிதை யாப்புகளால் ஆனது. சரியா? இப்ப நான் சொன்னேன் செய்யுளன்னு சொன்னேனே, செய்யுளண்டது என்னன்னு சொன்னால் ஒரு பாட்டு, அந்த பாட்டுக்களை ஆக்குகின்ற அந்த அமைப்பை சொன்னது யாப்புன்னு சொன்னது. எழுதுங்க, அடுத்த போடுங்க. தமிழ் மரபு கவிதைகள், தமிழ் மரபு கவிதைகள் யாப்புகளால் ஆனவை. இந்த யாப்பு என்பது, யாப்பு என்பது ஓசைகளை, ஓசைகளை ஒழுங்குபடுத்துகின்ற சட்டங்களாக காணப்படுகின்றன. ஒரு ஃப்ரேம் என்ற அறிவிக்கும். நான் ஒரு இதொரு விஷயம் ஒன்று சொல்ல போறோம், நீங்கள் கேட்க போறோம். இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான், ஆனால் நாங்கள் அதில் அவ்வளவு பெருசா அக்கறைப்படுற இல்லை. இப்போ ஒரு என்னண்டு பாட்டு சொன்னா கூட இது இருக்காடுங்க அந்த, ஓகே இப்ப பாருங்க அந்த உங்கள்ட்ட எல்லாம் இருக்குதானே, இது இருக்குல்ல. அதான் முதலாவது கவிதை தேரும் திங்களும் கிடையாது, நல்ல விஷயம் என்ன? ஓ தேரும் திங்களும், அந்த தேரும் திங்களும் என்றது அழுகுது. தேரும் திங்களும் தேரும் திங்களும் இது இந்த கவிதையினுடைய தலையங்கம். இந்த தலைப்பிலே அப்படியே கவிதையங்களா கிடக்கு, நீங்கள் பார்க்கலாம். ஒரு நல்ல கதை, இந்த உங்களோட ஊர்ல நடந்த கதை தெரியுமோ? அது மாவட்டபுரம் ஆலயத்தில் நடந்த கதை. மாவீந்த காலம் சொல்லிக்காட்டும் வேணாம். அதாவது தேரும் திங்களும் என்ன வரலாறு என்றால், இந்த மாவட்டபுரத்து கோவிலுக்கு எல்லா சமூகத்தைச் சேர்ந்தவர்களையும் போகப்படாத ஒரு காலம் இருந்தது. அந்த நேரத்தில் தான் மனிதர்கள் நிலவில போய் கால் வச்சுட்டு வந்த காலம். நிலவு நிலவில கால் வச்சுட்டு, நீல் ஆர்ம்ஸ்ட்ராங் அவே கால் வச்ச காலம். அந்த மக்கள் அந்த இடத்துல அவர்கள் அங்க போற அதே நேரத்தில் இந்தியாவர்கள் கோயிலுக்கு போய் காலைக்கு இல்லாம இருந்தது என்றதான் அந்த விஷயம் சொன்னவங்களோ. அதே அவர் பாட்டா பாடி இருக்கிறார், நீங்க ஒரு பாருங்க, தொடர்ந்து நான் காய்ச்சி கொண்டிருக்கிறேன் ஒரு கவிதையை கேட்டா நல்லா இருக்கும். ஊரெல்லாம் கூடி காலாட்டு, புத்தகத்திலேயும் இருக்கிற பாட்டு, அருமையான பாட்டு கவிதை. ஊரெல்லாம் கூடி ஒரு தேர் இழுக்கிறதே, வாருங்கள் நாமும் பிடிப்போம் வளர்த்து என்று வந்தான் ஒருவர். இல்லையாவது கஷ்டம் இருக்கும் இல்ல, எல்லாம் ஊரெல்லாம் சேர்ந்து தேர் எழுத்த போது நாங்களும் வாங்கோ, நாங்களும் போய் படத்தை பிடிப்போம், படத்தை பிடிச்சா எழுக்கிறார் என்று வந்தான் ஒருவர். அவன் எப்படிப்பட்டவன், வயிற்றில் உலகத்தாய் நொந்து சுமந்து இங்கு நூறாண்டு வாழ்வதற்காய் பெற்ற மகனே அவன். அவன் எப்படிப்பட்டவனப்பா, ஒரு ஒரு தாய் தந்த வயிற்றில் சுமந்து ஒரு 100 வருஷம் இப்ப அப்படி வாழலாது, ஒரு 100 வருஷம் வாழட்டும் என்று வந்து பிறந்தவன் தான் அவன். பெரிய தோல், பெருந்தோளும் கைகளும் கண்ணில் ஒளியும் கவலையிடை உய்ய விளையும் உளமும் உடையவன் தான். என்ன கவலை வந்தாலும், கவலை வரும், கஷ்டம் வரும், ஆனால் அதுக்குள்ளேயும் உழைச்சு முன்னுக்கு வர வேண்டும். பதில், கவலையிடை உய்ய விளையும் உளமும் உடையவன் தான் வந்தான் அவன் ஒருவன். அவன் ஓர் இளைஞன், மனிதன் தான் அவன். வந்தவன் நே இல்ல பே இல்லை, அவனும் மனுஷன் தான் அப்பா. சிந்தனையா மாற்றல் சிறகுடைத்து வானத்தே முந்தனால் ஏறி முழு நிலவை தொட்டு விட்டு முண்டவனின் தம்பி மிகுந்த உழைப்பாளி. அவன் எப்படிப்பட்டாள், சிந்தனையா மாற்றல் சிற பதில் இந்த கவி. சிந்தனை இருக்குதானே, சிந்தனை வருமனே சும்மா குத்தி கொண்டிருந்தால் நிலவுக்கு போயிருக்கேனுமோ. அப்ப சிந்தனைய அப்படியே சிறகு விரிச்சு, அந்த எண்ணம் சிறகு விரிச்சு அவன் அந்த ஒரு விண்கலத்தை கண்டுபிடிச்சான், கண்டுபிடிச்சு நிலவுக்கு போனான். பாத்தீங்க, சிந்தனையா மாற்றல் சிறகுதைத்து வானத்தே முந்தனால் ஏறி முழு நிலவை தொட்டு விட்டு மீண்டவனின் தம்பி மிகுந்த உழைப்பாளி. இன்று நாம் யாரும் இசைந்தொன்றி நின்றுடுதல் வேண்டும். அப்ப எல்லாரும் நாங்கள் உண்டா பேரப்பிடிக்கலாம் பிடிக்கலாம், நின்றுதல் வேண்டும் எனும் இனிய விருப்போடு வந்தான் குனிந்து வணங்கி வடம் பிடிக்க. வந்தவனும் வடத்தை பிடிக்க விழிக்கிட, நில்லன்றான் ஓராள், நிறுத்தன்றான் மற்றோராள், புல்லன்றான் ஓராள், புனையன்றான் இன்னோராள், கொல்லன்றான் ஓராள், கொளுத்தன்றான் இன்னொரு. அப்படி ஒவ்வொருத்தரும் சண்டை துவங்கிது, நீ பாட்டு ஓ ரெண்டு அது அப்படியே வந்து. அப்ப இப்படி சண்டை அடிப்படை வரணும்னா நடக்கும், கல்லொன்று விழுந்து கழுத்தொன்று வெட்டுண்டு பல்லோடு உதடு பறந்து சிதறுண்டு சில்லன்று செந்நீர் தரித்து நிலம் சிவந்து மல்லொன்று நேர்ந்து மனுஷர் கொலை உண்டார். அது ஒரு சின்ன விஷயம் வந்தவன் படத்தை தொட வலிக்கிட்டோன்னா சண்டை வந்த அடிச்சு வட்டி மனுஷர் கொலையில போய் முடிஞ்சு. உடல்லாம் கூடி இழுக்க உகந்த தேர் வேர் கண்டது போல வெடுக்கல் நீண்ட இழுக்காக இல்லாட்டி என்ன நடக்கும், வேர் அது தேர் அது வேர் விட்ட மாதிரி நின்றுட்டு தான். பாரெல்லாம் அன்று படைத்தளித்த அன்னையோ உட்கார்ந்திருந்து விட்டாள் ஊமையாய். அப்ப அந்த தேருக்கு இருந்த தெய்வம் பேசாமல் என்ன ஊமையாய், ஒண்ணு கதைக்கிற தெய்வம் என்ன செய்யறது, தான் பெற்ற மக்களுடைய மதத்தினை கண்டபடி. பாத்தியலோ இங்க மதம் என்பது என்ன, சைவ சமயம் அல்ல, அவருடைய நெஞ்சத்திலே இருக்கின்ற மதம் இருக்கிறதே அந்த மதத்தை நிறுத்தபடி அவர் இருந்தார்கள். அடுத்த சொன்னார், முந்தலாள் வான முழுநிலவை தொட்டு விட்டு வந்தவனின் சுற்றம் அதோ மண்ணில் புறல். அப்ப நிலவ தொட்டு புட்டு வந்தவன் சுற்றம் இல்ல, அவன் உறவு இங்க பார்த்தா மண்ணில செத்து போய்க்கிறாரு. பாத்துல எவ்வளவு விஷயம் அங்க வந்திருக்கு. நான் இந்த சொன்னேன் என்றால் இது ஒரு யாப்புக்கு தான் இருக்கார், இந்த கவிதை ஒரு யாப்புல இருக்கிறார்கள். இந்த யாப்பு எப்படி வந்ததுன்னு சொல்ல போறோம், இது ஒரு புது விஷயம். சரியோ, இந்த யாப்பு எப்படி வந்தது, இப்ப பாரு. நான் ஒரு முதலாவது வரியே நான் எடுத்துக்கொள்றேன் பாருங்க. ஊரெல்லாம் என்னண்டு ரச வனம் வருது, ஊரெல்லாம் கூடி ஒரு தேர் என்ன இழுக்கிறது தானே முதலாவது வரி இந்த கவிதை. என்ன விளங்குவோம் தம்பி, இதுல கூட சந்தேகம் இருக்காது இல்ல, ராய்ட். இந்த இது எப்படி உருவானது என்றதை நான் சொல்ல போறேன். சரியோ, ராய்ட். இப்ப பாருங்க, இந்த ஊரெல்லாம் இல்ல இந்த ஊரெல்லாம் என்றதை எடுப்போம். இதோட சொல்லுத்தானே, இதோட சொல்லா இல்லையா, என்னப்பா அதுல சந்தேகம் இருக்கா, இதோட சொல்லுத்தானே. என்ன சொல், ஊர் என்றால் சொல், ஊரெல்லாம் என்றால் சொல், அதுல சந்தேகம் இருக்கோ, ரைட். இந்த சொல் என்னத்துல துவங்கின சொல்லுங்க. இந்த சொல்லினுடைய அடியன் அடிப்படையன் சொல்ல என்னத்தார் ஆள் கணக்கிற பார்த்தா கண்டுபிடிச்சிருக்க ஒரு சொல்லப்பா என்ன தரையானது என்ன தரையானது கடவுளே என்ன ஊவன்னாவால சரியா தேயால ஊரே இல்லன்னா லாவண்ணா உம்மண்ணா இல்லையா சந்தேகம் இருக்கும் உங்களுக்கு இல்லையா சந்தேகம் இருக்கும் தம்பி இல்ல தானடா அவனே தலையாடுறான் பேர் அவனே துணிஞ்சு தலையாடுறான் நீங்களே கணக்கை கண்டுபிடிக்கிறாங்க நிக்கிறீர்கள் ராஜ் இந்த ஊரெல்லாம் என்ற சொல் என்ன எழுத்துக்களால் ஆனது ஓமோ இல்லையோ அப்ப அடிப்படை எழுத்து சரிதானே இந்த வார விஷயம் இதுதான் இதுதான் உங்களுக்கு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் அது தெரிஞ்சிருக்கலாம் இந்த எழுத்து சேர்ந்து ஒரு சொல் உருவாகுதில்லோ கலாச்சாரத்துக்கும் பார்க்கணும் இது முக்கியம் கலாச்சாரத்துக்கும் தெரியணும் இது எழுத்து சேர்ந்து சொல் உருவாகிறதுக்கு இடையில வேற ஏதாவது இருக்கா இல்லையா எழுத்து இருக்கு ஊவன்னா ரேனா இல்லன்னா லாவண்ணா இருக்கு ஓகேயா சேர்ந்து ஊரெல்லாவோட சொல்லு வருது சரி இந்த எழுத்துல இருந்து சொல் உருவாவதுக்கு இடையில ஏதாவது வேற விஷயம் இருக்கா இல்லையா என்ன மாதிரி இருக்கு சந்தம் இல்ல சந்தம் எல்லாம் சேர்ந்து வந்த போற சந்தம் இருக்கு இதுதான் அங்க முக்கியமான விஷயம் இது என்னன்னு சொன்னால் அதை அசை என்று சொல்றது எழுத்துக்கள் சேர்ந்து அசை உருவாகும் சரியோ முக்கியம் எழுத்துக்கள் சேர்ந்து அசை உருவாகும் இந்த அசை என்றால் என்னென்றால் இதைத்தான் நீங்க கொஞ்சம் படிவா பார்க்கலாம் இப்ப ஊரெல்லாம் இந்த பிள்ளைகளுக்கு அவருது இருங்க வந்துருங்க சரி இது பாருங்க ஊரெல்லாம் என்ற சொல்லை நாங்கள் சத்தத்தை வச்சுக்கொண்டு எப்படி பிரிக்கிறாங்க சத்தம் பெறுது செல் அண்ட சத்தம் பெறுது இல்ல லா ஊரெல்லாம் வரவே இல்லையோ பிள்ளை கணக்க யோசிக்காது மூளை விட்டுறாங்க வேண்டு இதை யோசிச்சு மூளை விட்டுறப்படாது சின்ன விஷயம் சரியோ மிக சின்ன விஷயம் கொஞ்சம் விளங்குறது கொஞ்சம் பழகிட்டா பிடிச்சிடலாம் இதை பிடிச்சால் நாங்கள் மொழியினுடைய தமிழ் மட்டுமல்ல உலகத்தில் இருக்கிற சகல மொழியினுடைய நுட்பத்தை பிடித்தவர்களாக இருப்போம் அதுங்களுக்கு தெரியாது சாதாரண விஷயம் உங்களுடைய தமிழினுடைய மிகப்பெரிய கண்டுபிடிச்சவன் தமிழன் இந்த அசையை பற்றி வேற மொழிகள்ல இல்லை அதுங்களுக்கு தெரியாது நாங்கள் எங்கட பெருமதியாக தானே இருக்கலாம் இப்ப ஊர் எல்லாம் நாங்கள் எப்படி இந்த சவுண்ட வைத்தா பிரிக்கலாம் வேற சவுண்ட் சட்டம் ஊரெல்லாம் அப்படி பிரிக்கலாம் இல்ல என்னப்பா சார் உனக்கு என்ன பேரம்மா தசாங்கி சரியோ இது எப்படி பிரிக்கலாம் சத்தம் தசாங்கி அப்படி இல்ல வேற சத்தம் எல்லாத்தையும் வரப்போம் எல்லாத்தையும் பேரும் சொல்ல போறோம் நீங்க எழுத போறீங்க எப்படி பிரிக்கிறான்னு சொல்ல போறீங்க இதுதான் பயிற்சி தசாங்கி சத்தத்தை பாருங்க தசாங்கி என்று வருது சாங்கி என்றும் பிரிக்கலாம் ஆனால் சரியான சவுண்ட் தசாங்கி என்று தான் பிரியும் சரியோ உங்களோட பேர் என்ன ரஜியா பெர்லின் என்று கேட்போமா பெர்லின் என்றதே என்ன சத்தம் வச்சு பிரிக்கலாம் பெர்லின் ஓமா இல்லையோ சரி சரி பொடி கேட்போம் ஐயா
என்னது
தனிகாசனவாதி நல்ல பேர் தனி தனிகாசலபதி தான் பேர் எப்படி பிரிக்கலாம் தனி கா இந்த காணோ சத்தம் பண்ணிக்கிறது இல்லை சலபதி ஓமோ இல்லையோ வெரி குட் ஸ்ரீ கந்த ராஜா அண்டு வருது என்ன ஸ்ரீ கந்த ராஜா சத்தத்தில் பிடிக்கலாம் இல்ல அப்படி உங்களுக்கு என்னங்க மாலாதேவி அப்படி பிடிக்கலாம் வேற நீண்ட சவுண்ட் தானே லாண்ட நீண்ட சவுண்ட் தானே பிரகாஷ் சரி பிரகாஷ் பிரகாஷ் பிடிப்பீங்க இதனால படிக்கிறது இல்ல இதுக்கு கணக்கு நுட்பம் இருக்கு சொல்ல போறோம் இதனால பிரகாஷ் சொல்ல விளங்குவோம் இப்ப நீங்கள் என்ன செய்யணும் என்றால் இதை இப்படி ஒவ்வொரு சொல்லும் இது சகல சொல்லையும் முடிப்பிடிக்கலாம். சிங்களத்தில் ஒரு சொல்லு சொல்லுங்க, தன்னவா. தன்னவான்டா எனக்கு தெரியுமே, தன்னவா என்று பிடிக்கலாம், தன்னவா சத்தத்தை பதிப்பிடிங்க. வேண்டாம் இங்கிலீஷில் ஒரு சொல்லு சொல்லுங்க, ஒரு சொல்லு நீங்கள் சொல்லுங்க இங்கிலீஷில். அப்பிள், அப்பிள் என்று சத்தம் பிரிப்பிடிக்கிறேன், அப்பிள் சத்தத்தை வச்சு தான் பிரிக்கலாம், சவுண்டை வச்சு தான் பிரிக்கலாம். சொன்ன குழந்தைங்க அப்ப நீங்கள் ஒருக்கா இனி ஒருக்கா படிக்கும் இதெல்லாம் பழகுங்க. அப்ப இது இது ஒரு பெரிய முக்கியமான விஷயம், ஆனால் அனைவரும் பெரிய தெரியாது. அப்ப அதனால என்ன சொல்ல வரேன், ரேடியேஷன் மட்டும் கூட கதைக்கப்படாது, பிரபாகர முத்தி. ராய்ட், பிரபாகர மூர்த்தி அப்படிதான் இருக்கிறேன். தெரியும், அதான் சொல்றேன் என்னென்னால், அப்ப பாருங்க உலகத்தில் இருக்கிற சகல சொற்களும் சரியோ எழுத்துக்களாலானவை, முதல் சொல்லி போட்டோம், எழுத்துக்கள் சேர்ந்து வருகின்ற அசைகளால ஆகியிருக்குது. இதே எங்கட தமிழாக்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க, முந்தி இண்டகில் 2000-3000 வருஷத்துக்கு முதல் கண்டு தொல்காப்பியத்தில் கிடக்கு இந்த விஷயம். தொல்காப்பியம் என்ற நூல் இருக்குல்ல, 2000 வருஷத்துக்கு முதல் நூல், அதுல இந்த விஷயத்தை அவர்கள் போட்டிருக்கிறார்கள். இந்த அசையை நான் ரெண்டு வகையில போடலாம், அவ்வளவுங்க. நேரசை, இரண்டாவது நிதி அசை. நேரசை நிதி அசை, இந்த பிள்ளைகள் புதுசாக வந்திருக்கு, பேப்பர் ஒன்றும் இல்லையா, தெரியலையா, கொடுத்துருக்கீங்களா, கொடுங்க. அதாவது நான் சொல்ல வந்த விஷயம் மிக சுருக்கமான சுலபமானது, கணக்கு கதைக்கலாம். நாங்கள் கணக்க கதை நீங்களும் ஒரு ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறபடியால் நான் இதை கணக்க சொல்லியில்லை. நானே தான் பழகினது 4 மாதத்துக்கு, நான் முருகன் சேர்ட்ட பையில பழகி அவர்கிட்ட சொல்லி அவர் தலை சொல்லி தந்து நான் 4 மாதத்துக்கு அப்புறம் நான் சரியாக பழகினேன். அப்போ ஒரே நாளில் கஷ்டம். நான் சொன்ன வந்த விஷயம் மிக சுருக்கமான விஷயம், அதைத்தான் நீங்கள் ஒரு ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. அதாவது சொற்கள் எல்லாம் எழுத்துக்களானவை, ஓமோ எழுத்துக்கள் சேர்ந்து, அதாவது சொல் எழுத்திலிருந்து சொல் வாரதுக்கு இடையில அசை என்பது விஷயம் இருக்கு. அவ்வளோ தெரிஞ்சு கொண்டாடா, ரெண்டு வகையான அசைகள் தான் இருக்குன்னா, ஒன்று நேரசை மற்றது நிறையசை. சொன்ன குழந்தைங்களோ நேர் அசையில் என்னென்ன வரும் என்றால், அருகாளு பக்கத்தில் நேர் அசையில் என்னென்ன வரும் சொன்னால், ஒரு மெடில் வரலாம். மெடில் மெடில் என்ன, என்ன அதாவது கூட சத்தம் உள்ளதுதான் நெடில் என்றது, நெடில் வரலாம். அல்லது ஒரு குரலோட சக ஒற்று வரலாம், ஒற்றண்டா என்ன ஒற்றண்டா ஒரு குறியிலோட மெய்யெழுத்து வரலாம். இப்ப பாருங்க, ரைட், இப்ப பார் என்று சொல்றேன், பார் பார். இதுல என்னென்றால், இப்ப ஒன்று நேர் அசைகள் என்னென்ன வரும் சொன்னால், ஒன்று நெடில் தனிய நெடில் வரலாம், அல்லாட்டி குரலோட ஒரு மெய்யெழுத்து வரலாம், அல்லது நெடிலோட மெய்யெழுத்து வரலாம். இப்படி மூன்று வகை வரலாம். ரெண்டு கொஞ்சம் கொஞ்சம் சிரமம் தான் நான் இல்லையான்னு சொல்லல, இருக்க ரெண்டு பேரும் அப்படி பழகி அதை பற்றி பரிச்சயமா பெற ஞாபகம் வந்துடும். அப்ப நேர் அசை என்னும் பொழுது தனிய நெடில் வரலாம், குரலோட மெய் வரலாம், நெடிலோட மெய் தான் சொல்லித்தார், சொல்லித்தார் உங்களுக்கு உதாரணம் சொல்லித்தார். இப்ப பாருங்க, பாண்டன் பாட்டு தான், பாண்ட பாட்டன் இருக்கு தான், ரைட். இந்த பாண்டது என்ன, நெடிலோ இல்லையோ, நெடிலோ இல்லையோ, நெடில் நெடில் வந்தா நெடில் வரலாம்னு சொல்லி கொடுத்தானே. அப்ப இது ஒரு நேர் அசை, விளங்குதா விளங்க இல்லையா, தமிழ் விளங்கலாம் விளங்க இல்லையா, சின்ன பிள்ளை கஷ்டம் தான் மெலிசாப்ப. இப்ப கண் கண்டு வைக்கும், கண் 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 என்ன, காலா என்ன, குரில் என்னன்னா என்ன, மெய் எழுத்து. அப்ப கண் என்று வந்தால் நேருக்கு வரும் இல்லையே, சொல்லிப்படுங்க. அப்ப கண் என்பது ஒரு நேர் நேர் அசையாக இருக்கும். அப்ப நான் சொல்றது எங்கட சொற்கள் முழுக்க அசைகள் ரெண்டு வகை அசைகளாலானவை. ஒரு அசைக்கு பேர் நேரசை, நிறையசை இருக்கட்டும், நேரசை. நேரசை எப்படி எப்படி வரலாம், ஒன்று நெடில் மட்டும் வரலாம், குறிலும் ஒற்றும் வரலாம்,
நெடிலும் ஒத்தும் வரலாம். இப்ப பாருங்க, பா கண் என்னது மெய்யெழுத்து. அப்ப நான் சொன்ன மூன்று கேம் வருது வரையிலையோ. அப்ப எழுதுங்க. அப்ப இந்த அசைகள் ரெண்டு வகைப்பாடம் உண்டு. நேரசை, அதுல அது எப்படி எப்படி வரலாம் என்றால் தனியே நெடில் வரலாம், குறில் சக மெய்வரம் அல்லாட்டி நெடி சக மெய்வரம். இவை மூன்று வகையை சேர்த்து எங்களுக்கு நேர் அசைகள் உதாரணம் சொல்ல போறோம். ஒண்ணும் யோசிக்க, இதை வச்சு ஒரு பாட்டை எப்படி அந்த அசையா பிரிக்கிறாங்க நான் சொல்லித்தான். சரியோ? இதற்கு முதல் நேர் அசை. இரண்டாவது, இந்த நிஜ அசை என்றால் எப்படி என்றால், சரியோ, நிஜ அசை என்றால் எப்படி என்றால், செண்டு குறில் பக்கத்துல பக்கத்துல வந்தான். செண்டு குறில் தனண்டா பாருங்க. உதாரணம் பண்ணா நிறையாசை என்றால் எப்படி என்றா உண்டு. ஒரு குறில் சக குறில், ஒரு குறில் சக குறில் பேர்லின். பேர்லின் என்னது? பேர்லின் ரைட். நிறையாசை என்றால் ஒன்று குறில் குறில் வந்து வரலாம், சரியோ? இரண்டாவது, ஒரு குறிலும், சரியோ, ஒரு நெடிலும் வந்து ஒரு ஒத்து வரலாம். ஒத்து வரலாம், மெய் எடுத்து வரலாம். இதே கொஞ்சம் புதுசாக சொல்லி கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. நான் கவலைப்படாங்க, இருக்க படி எழுதி போட்டு போயிட்ட ஒன்று ரெண்டு நேரம் பாருங்க, ரெண்டு சொல்ல பிரிச்சு பாருங்க, டக்குனு ஞாபகத்துக்கு வரும். அது நிறையண்டது ஒரு குறில் குறில் வரலாம், அல்லது ஒரு குறிலும் நெடிலும் மெய்யும் வரலாம், அல்லது ஒரு குறிலும் இன்னும் ஒரு குறிலும் மெய்யும் வரலாம். இது மூன்று வகைக்கு வரலாம். அப்ப குறில் குறில், குறில் நெடில் மெய், குறில் குறில் மெய் விளங்குவோம். இப்ப கேட்க போறோம், நீங்க சொல்ல போறீங்க, சரியோ? ரைட். இப்ப முதலாவது உதாரணத்தை கொண்டு சொல்றேன் பாருங்க. இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன், தன தன ஒரு குறிலோ இல்லையோ, குறிலே ஒரு குறிலோ இல்லையோ. அப்ப குறில் குறில் என்று ரெண்டு பக்கத்தில் எழுத்துக்கள் வந்தால் இது ஒரு நிறையாசையை தரும். விளங்கோ? விளங்க இல்லையோ. சின்ன விஷயம் பெருசா ஒன்றும் இல்லை. மத்ஸ் இவர் கணிதம் தான். அதாவது சவுண்ட் எங்களுடைய பழைய ஆட்கள் ஒரு மத்ஸ் மாதிரி போட்டு வச்சுக்கிறாங்க. அந்த மத்ஸ்ல ஒரு சின்ன பிள்ளையண்டா நான் சொல்ல போறோம், பெரிய உண்மை ஒன்று இருக்கு சொல்றேன். செண்டாவது பாருங்க, குறில் நெடில் மெய் படார் படார் என்று சத்தம் கேட்டு படார் என்று சொல்லணும். பாலா பாருங்க, என்ன குறில் டா என்ன நெடில், இது என்னது? அப்ப படார், இதையும் நிறைதான். சரியோ? சரியோ? ரைட். மூன்றாவது, குறில் குறில் மெய் பாப்பா தமிழ், தமிழ் பாலா என்ன குறில், மீனா என்ன குறில், இல்லைன்னா நோட்ஸ். ஓகே, விளங்க விஷயம். ரைட். இப்ப நான் என்ன சொன்னா நீங்க சொல்லுங்க. இப்ப நான் என்ன சொன்னா இந்த அசையை பற்றி என்ன சொன்னா ஏடிய சுவங்கிட்ட சொல்லுங்க. இது உங்களுக்கு எவ்வளவு போயிருக்கு பாப்போம். சுருக்கம் சொல்லுங்க. அதாவது ஒரு சொல், ஒரு சொல், சொல் என்னதானது? எழுத்துக்கள். எழுத்துக்கள் வந்து சொல் வர்றதுக்கு இடையில என்ன இருக்கு? ஆசை இருக்கு. வெரி குட். ஆசை எத்தனை வகை? ரெண்டு வகை. எந்த ஆசை? நேராசை என்ன வரும்? நெடில் குறில் நெடில் ஒற்று என்ன? இல்ல இல்ல இல்ல, என்னண்டு நெடில் தனியா, குறில் ஒற்று தனியா, நெடில் ஒற்று தனி, சரியா? மற்றது நிறையாசை என்ற மாதிரி பிரிச்சு காட்ட போ. இப்ப ஊரெல்லாம்
இரண்டு சவுண்டால பிரிக்கலாம் சொன்னான். அசைய போடுமோ ஊண்டா என்ன நெடிலோ நெடுதல்லோ நெடுலண்டா என்ன அசைன்னு சொன்னான் நேரா செஞ்ச போட்டு நெடில் செஞ்ச போட்டா நேரம் செய்யணும்ல ரைட் குறில் மட்டும் இல்ல ரைட் குறில் மட்டும் வந்தா என்ன வேலை குறில் மட்டும் வந்திருக்கு குறில் மையம் வந்தா நேர் அது நேர்வா தானே சரியா லாம் என்ன வருது நெடில மட்டும் என்ன அசைக்க வருது எந்த அசைக்க வருது நேர் இது விளங்கோ விளங்கலையோ ஐயா விளங்கிட்டு விளங்கலையோ இந்த ஊர் எல்லாம் என்பதை நாங்கள் புள்ள கொட்டாயதான் விடு ஒன்றும் செய்யறா இன்னொரு கால் மணித்தியாதமா அரை மணித்தியாதுக்கா முடிப்பேன் இது ஒரு புது விஷயம் இல்ல இப்படி வாழ்க்கையில கல்விப்படுத்தீங்களா இது நான் லண்டன்லேருந்து கொடுங்களாரா லண்டன்லேருந்து கொடுங்களாரா அமெரிக்கா கனடா எல்லாம் எங்கிட்ட கிடக்கு எங்களுக்கு தெரியா எங்கள்கிட்ட கிடக்குறது எங்களுக்கு தெரியாது பார்த்தீங்களோ அதுக்குதான் இந்த விஷயம் அப்ப புதுசா வந்தாலும் ஒரு விஷயத்த படைச்சு கொண்டு போறீங்க எங்களுடைய தமிழினுடைய பெருமை அதை சொல்ல போறேன் என்னன்னு சொல்ல போறேன் அப்ப இந்த ஊரெல்லாம் என்ற சொல்லை நாங்கள் நேர் 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 என்று பிரிச்சிருக்கிறோம் அசை பிரிச்சிருக்கிறோம் விளங்குவோம் ரைட் இப்ப பாருங்க சொல்லிக்காரு ஊரெல்லாம் அதானே அந்த சத்தத்துக்கு நேரா போட்டு பாருங்க நேர் 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 சத்தம் சரியா வருதோ இல்லையோ ஊரெல்லாம் நேர் 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 ஊரெல்லாம் நேர் 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 அப்படியே சத்தம் சரியா வருதோ இல்லையோ தெரியல உள்ளி சத்தம் விளங்குதோ விளங்கு இல்லையோ அடுத்த சொல்ல கூடி என்ன மாதிரி பிரிக்கலாம் கூடி என்ற ஒரு ஒரு சொல்லு அது ஒரே அசையா சேர்ந்ததா ரெண்டு அசையா சேர்ந்ததா அப்ப அவன் கலாச்சாரம் கேட்போம் ரெண்டு அசையா இருக்குல்ல ஏ கூடி எவ்வளவு சொல்ல பிரிக்கலாம் ரைட் இப்ப நீங்க சொல்லுங்க பாவம் இந்த கூடி என்ற பாவம் இது ரெண்டு அசையா ஆயிருக்கு இந்த சொல் அது எப்படி எப்படி போடலாம் பாபம் பாபம் கூடி என்ன என்னண்டு கூன்னு ஒன்று வருது மற்றது டி வருது ரைட் கூவண்டா என்ன நெடில் வெரி குட் நெடில் என்ன என்ன நேர் அல்ல தனி நெடில் நேர் வரது இல்லை நேர் ரைட் டி 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 என்ன இல்ல இல்ல ஒரு இதே முறைக்கா சேர்த்துக் கொள்ளுங்க தனி நெடில் வர மாதிரி தனி குரில் வந்தாலும் அது நேருக்கு வரலாம் அதாவது நேர் அசையில வரைக்க நாங்கள் நெடில் குரில் மெய் நெடில் மெய் செய்தனால தனி குரிலும் சில நேரத்தில் வரும் அந்த சவுண்ட் ஏற்ற மாதிரி சில நேரம் வரலாம் அப்ப பாருங்க வந்து கூ டி இங்க டி என்ன மாதிரி குரில்லானே குரில்லானே அப்ப இங்க இதுல குரில் தனியா வாரபடியால் இதுவும் நேர் சரிதானே அப்ப நான் முதல்ல விட்டுட்டு இதற்காங்க அந்த நேர்ல தனி குரிலும் வரலாம் தனி நெடிலும் வரலாம் குரில் மெய் வரலாம் நெடில் மெய் வரலாம் ஓகேயா சரி எஞ்சி பாருங்க கூடி நேர் நேர் சத்தம் ஒரே மாதிரி வருதோ இல்லையோ சத்தம் ஒரே மாதிரி வருதோ இல்லையோ ரைட் இப்ப வரும் அடுத்தது இதை நீங்க செய்ய போறீங்க ஒரு தேர் ஒரு தேர் எப்படி பிரிக்கலாம் சத்தத்தின் படி ஒரு தேர் ஓ டூ வந்து பிரிக்க தேவையில்லை ஒரு ஒரு ரெண்டு சேர்ந்து வருது இல்ல சத்தத்தின் படி பாருங்க ஓ டூ தேர் ரெண்டு பிரிக்க தேவையில்லை ஒரு தேர் ரெண்டு பிரிக்கலாமல்லோ அப்ப பாருங்க ஒரு தேர் இதை நாங்கள் ஒரு ரெண்டும் தேரண்டும் பிரிக்கலாம் ஒரு என்ன குரில் சரியா டூ என்ன குரில் புரியுது ரெண்டு குரில் வந்தா என்ன வரும் நிறை விளங்குதான் இல்லையா விளங்குதான் விளங்க இல்லையா ராய்ட் தேர் தேர் என்ன மாதிரி தேர்ன்றது நெடில் இரண்டது அப்ப அது என்ன வரும் நெடிலும் கொஞ்சம் வந்தா என்ன என்ன நேர் இப்ப பாருங்க ஒரு தேர் என்றத நிறை நேர் சத்தம் ஒரே மாதிரி வருதோ இல்லையோ ஒரு தேர் நிறை நேர் ஒரு தேர் நிறை நேர் சத்தம் வருதோ இல்லையோ விளங்குதோ விளங்க இல்லையோ விளங்குதோ பிள்ளைங்க விளங்குச்சு பசிக்குதுன்னு ஒளிஞ்சீர இப்ப நீங்கள் ஊரெல்லாம் கூடி ஒரு தேர் இதுவரை பிரிச்சு போட்டோம் சரியா இழுக்கிற தேர் இழுக்கிறதே ஊரெல்லாம் கூடி ஒரு தேர் இழுக்கிறதே. சட்டத்தின்படி எப்படி இழுக்கிற தேண்டு வருதுல்ல, இழுக்கண்டா என்ன, கிறாண்டா என்ன, தேண்டா என்ன போடுங்க பாப்பங்களே, என்ன நாச பேர் மட்டும் போடுங்க பாப்பம். சயின்ஸ் காரணம் இல்ல அப்பா, சட்டம் போட்டு ஊர்றார். இழுக்கிறதே பாப்பா, அந்த அம்மா கிட்ட அம்மா என்ன போடுறீர்கள், இழுக்கிறதேன்றதுக்கு என்ன ஆசை போட்டுக்கிறீர்கள், வெரி குட், கரெக்ட் விட்டீங்க எல்லாரும். இல்ல என்னண்டா, இது உண்மையிலே அம்மா கஷ்டமான விஷயம், இது சில கஷ்டம், இது இதை நாங்கள் அந்த பரிச்சயத்தில் கொண்டு வந்தால் பெரிய விஷயம். அப்ப அது ஒரு காசு உண்டாக்கியே நீங்கள் அதை பிடிச்சது, நீங்கள் ஒரு நல்ல தமிழ் உணர்வோடு இருக்கிறீர்கள். என்ன உடைய வெரி குட், நீங்க சரியா சரி வரைய இழுக்கண்டு போடுங்கடா, இக்கனா சேர்க்கணும் இழுக்கிற தே சரி. அப்ப இழுக்கண்டா ஈனால் ஊனாக்கல்லோ, குரில் குரில் ஒற்று சத்தம் சவுங்கிறது தானே, இழுக்கு இழுக்குமா புரிஞ்ச விளங்குச்சா, வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி வெரி குட். பாத்தீங்களோ பாத்தீங்களா, எல்லாரும் புடிச்சிட்டீங்களே பாத்தீங்களா, எவ்வளவு சின்ன விஷயம் ஆனாலும் எங்களுக்கு இது பெரிய விஷயம் தான். இதப்ப படிக்கணும்டா, எங்களுக்காக அந்த பண்டிகை வகுப்புல படிச்சு இதை பயப்படுத்தி வச்சிருக்கணும், இது பெரிய கணக்க விஷயம் கிடக்கண்டு பயப்படுத்த அப்படி இல்லை பாருங்க. அப்ப இப்ப நான் என்ன சொல்ல வர்றேன்னு சொன்னால், எங்களுடைய ஒவ்வொரு சொல்லும் தமிழ் மட்டும் இல்லை, நீங்க சிங்களத்தை எடுத்தா என்ன, இந்தி எடுத்தா என்ன, ஆங்கிலத்தை எடுத்தா என்ன, சீன மொழி எடுத்தாலும், லீ குவான் யூ, லீ குவான் யூ சொல்லுங்க, என்ன ஆசையில பிரிங்க, லீ குவான் யூ தானே, லீ என்ன, லீ என்ன நேர், ஏன் லீ என்ன நேர் நடில் தானே, குவான் கூ வா இன் என்ன நிறை, வெரி குட், யூ என்ன நேர் நிறை நேர், லீ குவான் யூ சத்தம் ஒரே மாதிரி வருதா இல்லையோ, எந்த மொழியில இதானமா நாங்கள் கண்டுபிடிச்ச, எங்க தமிழர்கள் கண்டுபிடிச்ச உண்மையாப்பா, இது நாங்கள் திருப்பி திருப்பி சொல்றா நீங்கள் இதானே கூடாது. மிக முக்கியமான இந்த அசையை பற்றின அறிவு வேற எவர்கிட்டயுமே இல்லை. இந்த நிறை நேரண்டதுல உலகத்தில் இருக்கிற சகல மொழிகளில் எந்த மொழியில் இருக்கிற எந்த சொல்லி எடுத்தீர்கள்னாலும் இந்த ரெண்டு அசையாலே ஆனது. சொன்ன விளங்குதோ, விளங்குச்சோ விளங்க இல்லையோ, மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நாங்கள் படிச்சுக்கலாம்ல, அதுதான் எங்களுடைய தமிழனுடைய மரபு கவிதையில் இருக்கிற யாப்பின் அடி. பாருங்க எப்படி வர போகண்டால், எழுத்து சேர்ந்து அசை வந்தது பாருங்க, இதுதான் முக்கியம், எழுதி சேர்ந்து அசை வந்தது. இங்க பாருங்க, இது ஒரு அசை, ஊரெல்லாம் ஒரு அசை, இன்னொரு அசை, இன்னொரு அசை, இந்த மூண்டையும் சேர்த்தா என்ன வந்தது, சொல் வந்தது இல்லோ, சொல்ல வந்திருக்கு, சொல்ல நாங்கள் கவிதையில சீரண்டு சொல்றோம், கவிதையில ஒரு சொல்ல சீரண்டு சொல்றோம். அப்பொழுது சொல்லுக்கு கீழே அது உண்மையில நாங்கள் கவிதையில பாவிக்கிற சீர். இப்ப சீரண்டா என்ன, சீரண்டா என்ன, ஒரு சொல்லுதான் சொல், கவிதையில நாங்கள் சொல்ல சீரண்டு சொல்றோம், ஓகேயா ரைட். இந்த சொற்கள் சேர்ந்தால் இங்க பாருங்க, இந்த சொற்கள் சேர்ந்தால் ஒரு கவிதையினுடைய அடி வரும், ஒரு அடி, சொற்கள் சேர்ந்தால் கவிதையினுடைய அடி வரும். இப்படி இங்க பாருங்க, இப்படி எழுத்து அசை சொல் அடி இப்படி சேர்ந்து 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 கணக்க வரும் பொழுது என்ன கவிதை வருதப்பா, சிவபுராணம் தெரியும், எழுதுமோ நமச்சிவாய வாழ்க எழுதுவிடுறானே பரவாயில்ல, எழுது மாதிரி ஒன்றும் இல்லை, நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க, அதான முதலாவது அடி. சரி நீங்க வேற ஒரு பாட்டு எழுதுங்க, முக்காலா முக்கா புராண எழுதுங்க, அதுக்கு மாசம் பிரிக்கலாம், அது இல்லை ரெண்டு ஆயந்தாராகவும் பிரிக்கலாம் அசை சரியா. அப்ப நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க, ஓகேயா, இது ஒரு கவிதை அடி அல்ல, என்ன சொன்னான், அடிகள் என்றது எப்படி சேர்ந்திருக்க போனோம், சீர்கள் ஒவ்வொரு சொல்லும் சேர்ந்தது. இங்க பாருங்க, நான் திருப்பி வேணா இருக்கும் உங்களுக்கு விளையா கூட எழுதுறேன். அதாவது நமச்சிவாய வாழ்கிற எழுதுல நமச்சிவாய வாழ்க, ஓகே, நாதந்தாள் வாழ்க, விளங்கோ. இதோட கவிதை அடி என்ன சொல்றேன், அது சரியோ இல்லையோ சொல்றேன், சரிதானே. ஏன் இந்த சொற்களாலே இருக்கு நாலு சீர்க அடி, அடிக்கு முன்னுக்கு என்ன வரேன் சொல் சொல்லாங்க, சீரன்றது நாலு சீர்களால் ஆனது. இந்த ஒவ்வொரு சொல் அல்லது சீரம் என்னத்தான் ஆனது, அசைகளால் ஆனது. இந்த அசைகளால் ஆயிருக்கு, அசைகள் எழுத்தால் ஆனது. ஓகேயா, நீங்கள் இப்ப நமச்சிவா வாழ ஆந்தாள் வாழ கீழே அப்படி அசையா பிரிச்சு எழுதி காட்டுங்க. நான் சொல்ற குழந்தை நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க என்றத இப்படி கீழே ஒரு அசையா பிரியுங்க. பாபம் நமச்சிவாய என்ன, நம சிவா ய வாழ்க நாதன் தாழ் வாழ்க. அந்த சத்தத்துக்கு ஏற்ற மாதிரி பிரிக்கும், அதை பிரிச்சு போ, சவுண்ட கொஞ்சம் பிட்டு பிட்டு எழுதி போட்டு அதுக்கு வாசை பிரிங்க. பாபம் அதனால விளங்குதோ விளங்க இல்லையோ, கஷ்டப்பட்டா சொல்லுங்க, பிரச்சனை இல்லையா, ஒன்றும் இல்லை. அப்ப கலக்கறிய புரியல கவிதையில். சரி, இப்ப நான் சொல்றேன் நமச்சிவாய. ஓமோ தம்பி விளங்கடா, நமச்சிவா என்ன சிவா 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 என்ன, இது ஒரு குரில் ஒரு நடில். இன்னொன்னு பெற போகுது விட்டேன் இல்ல, நிறையில குரில் குரில் வார மாதிரி குரிலும் நடிலும் பெறலாம், குரில் சக நடிலும் பெறலாம், குரில் சக நடிலும் பெறலாம். சி குரில் வா நடில், அப்ப சிவா நிறை நிறை. தனியா பாருங்க, தனியா வந்திருக்கு குரில் வரலாம் சொன்ன நீர். அப்ப நமச்சிவாய குரில் குரில் சாரி என்ன நிறை நிறை நேர், சத்தம் வந்திருக்கா ஒரே மாதிரி பாருங்க, சத்தம் போட்டு பாருங்க, நமச்சிவாய நிறை நிறை நேர் நமச்சிவாய, ஒரே சத்தம் வருது இல்ல. ரைட், வாழ்க என்ன மாதிரி, வாழ்க என்ன மாதிரி, வாழ்க வாழ்க தானே, வாழ் என்ன நேர் க நேர் என்ன. அப்ப நமச்சிவாய வாழ்க, நம நிறை நிறை நேர் 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 நாதந்தாள் அப்படி இல்ல வரும், நாண்டா நேர் தன் நேர் தாழ் நேர் தான். அப்ப நேர் 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 நாதந்தாள் நேர் 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 சரியா கலக்கி விட்டிய விளங்க விஷயம். இதே நான் சொன்னால் இது முற்று முழுவாக சத்தத்தை வச்சோம் கணக்கு கணக்கு போட்டுருக்காங்க. அது நாங்கள் இது ஒரு மிகப்பெரிய உண்மை, அது நாங்களும் படிக்காம விட்டுட்டோம். அதாவது தமிழ் இலக்கணத்தில் ஒவ்வொரு எழுத்துக்கும் மாத்திரை இருக்கு, சவுண்டுக்கும் சவுண்ட் மாத்திரை சொல்றேன் தமிழ்ல, பேசுற கேள்விப்பட்டுக்கலாம். மேடம் நெடிலுக்கு ரெண்டு மாத்திரை, என்ன நெடிலுக்கு ரெண்டு மாத்திரை, குரிலுக்கு ஒரு மாத்திரை, ஒற்றுக்கு அரை மாத்திரை. இந்த சத்தத்தை வச்சுக்கொண்டு தான் கணக்கு போடுறாங்க, அதை வச்சுக்கொண்டு அது செய்யப்பட்டது இதுல. அப்ப இந்த இப்படி எழுத்து நிறை நிறை நேரில் இப்படி பிரிச்சு கொண்டு வந்தோம்னு சொன்னால் ஒரு கவிதை அடியில எத்தனை எழுத்து வரும் என்று நாங்க கண்டுபிடிக்கிறோம். நான் சொல்றேன் உங்களுக்கு விளங்குவது. அதாவது இப்படி ஒரு 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 சரியாக அந்த நிறை நேர்கள் எல்லாம் அடிக்கடி அடிக்கடி எழுதிக்கிறோம்னு சொன்னால் ஒரு கவிதையில எத்தனை எழுத்து வரும் என்று இருக்கு. இது கொஞ்சம் பெரிய விஷயம், நீங்க சும்மா இல்லைங்க. கட்டள கலித்துறை என்ற ஒரு பாட்டு இருக்கு. என்ன பாட்டு சொல்லுங்க ஒரு சாரணம் பெரிய நீங்க வீட்டை வழி மாலமே கேட்கிற விஷயம் சலகலாலி மாலை சகலகலாவலி மாலை கழிப்படலையே நிர்கழிப்படலையே நிர்கழிப்படுவாங்க பரவாயில்லை. சகலகலாவலி மாலை வண்டாமரை கன்று நின்பதம் தாங்க நின் வெள்ளை உள்ளன்னு தோங்குது இல்லை அது கட்டள கலித்துறை. நீ சும்மா இதை எழுதி வைங்க நீங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போய் அதை பற்றி கொஞ்சம் ஆழமா போகலாம். என்ன சொல்ல வர்றா இந்த எழுத்துக்கண்ட ஓசையை வச்சுக்கொண்டுதான் இதை பிடிச்சிருக்காங்க. சரியான சவுண்டுக்கு நீங்க அந்த பாட்டு எழுதுகிறீர்கள் என்றால் சரியா எழுத்துக்கண்டு எண்ணிக்கை அப்படியே சரியா இருக்கும். இந்த கட்டளை கலித்துறையில எழுதுங்க கட்டளை கலித்துறை என்ற ஒரு யாப் இருக்குது. கட்டளை கலித்துறை என்ற ஒரு யாப் இருக்குது. இந்த இது இருக்கலாம் மற்றது என்ன பேர் அந்த பாட்டுப்பா சரி நாங்கள் ஒன்றோட இருப்போம். அது கட்டளை கலித்துறைக்கு உதாரணமாக சகலகலாவலி மாலை சகலகலாவலி மாலை கட்டளக்கலித்துறையில ஒரு அடியில அடியு சொல்லிக்கிறேன் எழுத்து அசை சொல் அடி சீர் அடி ஒரு அடியில 17 எழுத்து கட்டாயம் வந்தே ஆகும் சரியா இருந்தா நுட்பம் அது நான் சொல்றேன். இப்ப இந்த சரியான கல்குலேட்டர் ஒரு கணக்கப்பா இந்த சவுண்ட வச்சுக்கொண்டு கணக்கு எங்க தமிழாக்கள் செய்த கணக்கு அதன்படி கட்டளக்கலித்துறை என்ற யாப்பில சரியாக எழுதப்பட்டிருந்தால் ஒரு அடியில 17 எழுத்துக்கள் வந்தே ஆகும். பட்டினத்தார கழிப்பட்டியா பட்டினத்தார்கள் பட்டினத்தாரு என்ன பாட்டு அவற்ற அந்த ஒரு பாட்டு சொல்லுங்க என்னம்மா ஓ அற்புதத்தில் வந்து கணக்கிற்கு தானே ஊரும் சதம் இல்ல உட்டார் சதம் இல்ல அப்படின்ற பாட்டுலாம் இருக்குதானே பட்டினத்தாற்ற பாட்டு பட்டினத்தாரார் பட்டினத்தாரார் அனுப்பும்போது அவர் அதன் அர்த்தம் என்னன்னா அந்த காதற்ற ஊசி அதாவது இந்த ஊதி ஊசிக்கு காது இல்லைன்னா அது பிரயோசனம் தானே அது கூட உனக்கு களை வலிக்கு கடைசி கேட்டதுல அது கூட உனக்கு வராதப்பான்றதுல அவர் ஞானம் பெற்ற பெற்றாண்டால் எடுத்து விட்டது பாட்டு பாட்டா எடுத்து விட்டது எல்லாம் கட்டளை கலைத்துறை எல்லாம் ஒரு எழுத்து கூட பிள்ளை இல்ல நான் சொன்ன விஷயம் இந்த பயனர் எழுத்துன்னு சொன்னேன். அப்ப அவர் அண்ணி எழுதினவர் பயன் எழுத்து வரக்கூடியவர் நான் என்ன சொல்ல வர்றேன்டா சவுண்ட் அந்த இந்த யாப் பண்றது சத்தம் சவுண்ட் அந்த சவுண்டின் படி சரியாக எழுதினால் சரியோ அந்த எண்ணிக்கை சரியாக வரும் விளங்குவோம் விஷயம். அப்படி இது கணக்க கணக்கு நாங்கள் இப்ப எல்லாம் சொல்ல ஒண்ணு மண்டியில் அப்ப நீங்கள் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். எங்களுடைய தமிழ் மரபு கவிதை என்பது யாப்பை அடிப்படையாக கொண்டது. யாப்பு என்பது ஒரு கவிதையினுடைய அடியை அடிப்படையாக கொண்டது. அந்த அடியில என்னென்ன இருக்குது எழுத்து எழுத்து சேர்ந்து அசை அசை சேர்ந்து சீர் சீர் சேர்ந்து அடி என்ன இப்படி பல அடிகள் வரும்பொழுது இப்ப நம்ம சிவபுராணம் நமச்சியா வாழ நான் அந்தால் வாழ்க்கை இப்பொழுது முன்னஞ்சில் நீங்க போய் கொண்டிருக்காரு ஒவ்வொன்றும் ஒரு அடியப்பா நமச்சியா வாழ நான் அந்தால் வாழ்ற ஒரு அடி இவன் இப்பொழுது முன்னஞ்சில் நீங்க ஆழ்ந்தால் வாழ்ற ஒரு அடி கோகலி ஆண்ட குரு மனிதன் வாழ்ற ஒரு அடி இப்படி 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 அவனவும் போய் பல அடிகள் சேரும் பொழுது ஒரு கவிதை உருவாகும் விளங்குவோ விளங்கிலையோ இதை விட குறைச்சி சொல்ல முடியாது பெரிய விஷயம். அப்ப இதுதான் அங்க விஷயம் சொன்ன விளங்கு தானே. அப்ப நான் சுருக்கமா இதோட முடிக்க போறேன் எங்களுடைய யா பரத போடுங்க. அப்ப இந்த இதை அடிப்படையாக கொண்டு இப்படி இந்த எழுத்து அசை சீர் அடி என்ற அடிப்படையை கொண்டு தமிழ் மரபு கவிதையின் யாப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இந்த யாப்புகள் அர்த்த போடுங்க இந்த யாப்புகளில் பல வகைகள் உள்ளன. யாப்புகள்ல பல வகைகள் உள்ளன. அப்ப அதை எங்கடையாக்கள் பா வகை என்று சொல்லியிருக்கிறோம் அது பாட்டுகளுடைய வகை. அப்ப எழுதுங்க அடுத்த பா வகைகள் தமிழ்ல நான்கு வகையான பா வகை நான்கு வகையான பாக்கள் இருக்கு. ஒன்று போடுங்க நான் சொன்னால் அகவல்பா அல்லது ஆசிரியப்பா ஒன்று அகவல்பா அல்லது ஒரு ஆசிரியப்பா ஆசிரியர் அப்பாண்டு போட்டு விடுறாங்க. ஆசிரியப்பா அகவல்பா அல்லது ஆசிரியப்பாண்டா என்ன என்ன என்றால் அகவரண்டா என்ன ஒருத்தர் பேசிக்கொண்டிருக்கிற மாதிரி அப்ப போடுங்க. இது அகவல் ஓசை, அதாவது ஒருவர் பேசுவது போன்ற ஓசையுடைய யாப்பு. ஒருவர் பேசுவது போன்ற ஓசையுடைய யாப்பு அகவல் ஓசை. இரண்டாவது வகை பாவகை, ஒன்று அகவல்பா ஆசிரியப்பா, இரண்டாவது வகை வெண்பா என்ற ஒரு பாவம் இருக்கு. அதெல்லாம் கணக்கு கிடக்கு, நாங்கள் இப்ப எல்லாம் தேவையில்லை, சும்மா நீங்கள் ஞாபகப்படுத்தி வச்சா காணும். வெண்பா என்ற ஒரு வகை இருக்குது. இந்த வெண்பான் இது என்ன மாதிரி சொன்னா, ரெண்டு பேருக்கு இடையிலே ஒரு கலைக்கிற மாதிரி, கலந்துரையாடல் மாதிரி, அதாவது இருவருக்கு இடையிலான உரையாடல் போன்ற ஓசை, யாப்போசை. வெண்பா ஓசை என்பது செப்பலோசை. செப்பு ரெண்டா ரெண்டு பேர் காய்ச்சி கொண்டிருக்கிற மாதிரி தானே, அப்ப செப்பலோசைன்னு சொல்றது. அப்ப முதலாவது அகவல்பாக்கு அகவலோசை, இரண்டாவது வெண்பாக்கு செப்பலோசை. அதன் அர்த்தம் என்னன்னா, இரண்டு இருவர்களுக்கு இடையிலான உரையாடல் போல இருக்கு. மூன்றாவது கலிப்பா என்ற வகை இருக்கு. நான் என்ன சொன்ன கலிப்பா என்ற வகை இருக்கு. கலிப்பா என்றால் இந்த சத்தம் உயர்ந்தும் தாழ்ந்தும் வரும். அப்படி ஒரு துள்ளல் ஓசைன்னு சொல்ற, துள்ளி கொண்டு போற, துள்ளி கொண்டு போறா எப்படி ஒரு கமையில போயிட்டுக்கலாம். அப்ப துள்ளல் ஓசைன்னு சொல்றது தாழ்ந்தும் உயர்ந்தும் வரும். அடுத்தது போடுவோம் நாலாவது வகை பாவகை, வஞ்சிப்பான்னு சொல்றது. வஞ்சிப்பா வானா இங்க என்ன வஞ்சிப்பா, இது தாழ்ந்து தொடர்ந்து தாழ்ந்து வருகின்ற ஓசை. ஒரு சரியான ஒரு சவுண்ட் குறைஞ்ச ஒரு இத ஓசை, அது முன்னைக்கு பெருசா பாவிக்கிறது இல்லை. வஞ்சிப்பா என்பது அது சொல்றது தொடர்ந்து அப்படியே பஞ்சிப்பா தொடர்ந்து என்ன வரும், நிற்கிற வரும். அப்ப அது சொல்றது தூங்கல் ஓசை என்று சொல்றது. அப்ப எங்கட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த யாப்புகள்ல நான்கு வகை யாப்புகள்ல வகையில பா வகை நான்கு, அகவல்பா, வெண்பா, கலிப்பா, வஞ்சிப்பா விளங்குவோம். இனி இந்த பாவின் வகையில் கணக்கு கிடக்கு. அதே மாதிரி சும்மா சோட்டா எழுதுங்க, அதை பற்றி பெருசா வேண்டாம். இந்த சாரி பா வகை இது பாவின் இனம். இந்த ஒவ்வொன்றிலையும் பல இனங்கள் இருக்கு. அப்ப போடுங்க இப்ப உதாரணமா மீன்ல எடுத்தோம்னா கணக்கு இனம் இருக்குதான், மீன் தான் உண்டு. அது சொல்ற அது இருக்க தெளி சூடே ஒட்டி கணக்கு இருக்குதான். அப்படி பா இனம் அர்த்தம் போடுங்க, பா இனம் என்றது மேற்படி பா வகைகள் பல பாவினங்களை கொண்டவை. அதிர்ந்த வகைகளாக ஒன்று போடுங்க தாளிசை, தாவன்னா லீனா மவ்வளவு லீனா தாளிசை, துறை இரண்டாவது போடுங்க வகை துறை, மூன்றாவது விருத்தம். விருத்தம் கல்வெட்டுகள் இடக்காலத்தில் இந்த சத்தங்கள் நீங்கள் பாருங்க. அருணகிரிநாத திருப்போல்கள் சந்தம், சந்தம் என்ன சொல்லுங்க சந்தம், அது பெரிய அற்புதம். சந்த கவிதை என்ன சந்த கவிதை என்றாமா, அருணகிரிநாதர் கோயில், அவர் கோயில் சூழல் இருந்த அந்த கோயில் சூழல்ல இருந்து மேளம் அடிக்கிறதுக்கு தானே, அந்த மேளம் அடிக்கிற அந்த மேளத்தின் ஒரு தாளம் இருக்கு தானே, அதுக்கு அந்த சந்தம் போட்டு ஜாப்பாக்கி விட்டு. இப்ப முத்தத்திரு பத்தி திருநகை பத்திக்கு வருகிலோ என்ன சொல்லுங்க சத்தம் இருக்கு, அதே அந்த அப்படியே சந்தமா மாத்தி வச்சுக்கிற. இப்படி இந்த இசை கருவிகள்ல வார சத்தங்கள் இருக்குதானே, அதுக்கேற்ற மாதிரி போட்டாதான் அந்த வச்ச சந்தம். அப்ப இதில் சந்தங்கள் கண்ணிகள் போன்றவை பிறகு வந்து சரி அதெல்லாம் கணக்க வேண்டாம். அடுத்த வேலை போடுங்க இதை விட, இவற்றை விட சிந்துகள் கண்ணிகள் போன்ற யாப்பு வடிவங்களும் தமிழில் உள்ளன. அப்பதான் சோபா சார் நல்ல ஒரு கருத்து சொன்னார், நீங்கள் தப்பித்தவரி பெரிய பழைய கம்பராமாயணங்கள் படிக்கிற கஷ்டம், இதுகள் படிக்கிற கஷ்டம் என்றால், நீங்கள் சிம்பிளாக பாரதியாருடைய கவிதையை படித்தீர்கள் என்றாலே கன விஷயத்தை படிக்கலாம் சொன்னார். அவர் சொன்னது சாதாரண கருத்தல்ல, அவர் சொன்னது உண்மை இருக்கு. ஏனென்றால் பாரதியார்ட்ட கவிதையில அடுத்த போடுங்க பாரதியில இந்த ஆசிரியப்பா இருக்கு, பாரதியார்ட்ட கவிதையில ஆசிரியப்பா இருக்கு. இந்த வெண்பா இருக்கு, கலிப்பா இருக்கு, வஞ்சிப்பா இருக்கு, சிந்துகள் இருக்கு, கண்ணிகள் இருக்கு, நான் சொல்லிக் கொண்டு வந்தேன், விருத்தங்கள் இருக்கு. இதுக்கு பிறகு இந்த யாப்பு எல்லாத்தையும் உடைச்சு போட்டு வசன கவிதைன்னு வந்தது, அதுவும் பாரதியாட்டே இருக்கு. புது கவிதைக்கிறாங்களே இந்த யாப்பொண்ணு மீனாமண்டு, அதுவும் பாரதியாட்டே இருக்கு. அப்ப எல்லாம் பாரதியில இருக்கிறபடியால் நாங்கள் பாரதியாருடைய கவிதையை படிச்சமெண்டாலே தமிழ் கவிதையினுடைய ஒரு முக்கியமான இதை படிச்சதாக பொருள் கொள்ளலாம். சொன்ன விளங்குதோ? ரைட். இதோட இவ்வளவுதான். இதை விட இதோட முடிந்து விடவில்லை. இது யாப்பருங்கல காரிகை என்ற ஒரு புத்தகம் இருக்கு. யாப்பருங்கல காரிகை என்ற ஒரு புத்தகம் இருக்கு. தொல்காப்பியத்தில் ஒரு சப்டர், தொல்காப்பியத்தில் ஒரு தனி அலகு யாப்பிலக்கணம் என்று இருக்கு. அதாவது கவிதையினுடைய இலக்கணம். அப்ப இன்னும் கணக்க கிடக்கு, நான் அவ்வளவும் சொல்ல முடியாது. மிகவும் சுருக்கமாக ஒரு அடிப்படையை சொல்லியிருக்கேன். விளங்குவோம். இதை வச்சுக்கொண்டு நீங்கள் தோணவன், நீங்க புத்தகத்தை எடுக்கணும் படிக்கணும், அது உங்களோட விருப்பம். அப்ப இது ஒன்று. அடுத்தது இப்ப நாங்கள் எங்களுடைய இந்த சிஸ்டத்தில் இன்றைக்கு நாங்கள் தமிழ் கவிதை என்னன்னு சொல்லிருக்கிறோம், தமிழ் மரபு கவிதை என்ன சொல்லிருக்கிறோம். விளங்குதானே? ஓரளவு ஏதோ நூறுக்கு நூறு எல்லாருக்கும் நூறு புள்ளி விளங்கினே இல்ல தானே? உலகத்தில் எனக்கு நூறு விளங்க, நூறு வீதம் விளங்க இல்ல. ஆனால் 40 கிலோ விளங்கினா விளங்காட்டி கஷ்டம் தான். அதை ஒன்றும் சின்ன பிள்ளைகள் இருக்காங்க, அவங்களுக்கு நாங்கள் எதிர்பார்க்க இல்லாது. அட்லீஸ்ட் ஒரு 50, 60, 70 வீதம் விளங்கினாலே காணும். அப்ப இன்றைக்கு சோபா சோரண்ட வடிவா ஒரு கவிதை அறிமுகத்தை சொல்லியிருக்கிறார். இப்ப நான் சொல்லியிருக்கிறேன், எங்கட தமிழ் மரபு பழைய எங்கட முந்தின தமிழ் யாப்புகள் மரபுகள்ல என்னென்ன இருந்தது, என்னென்ன கவிதை வடிவங்கள் இருந்தது, அது எப்படி செய்யப்பட்டது, அதன் நுட்பம் என்ன. ஓகே, அதான் இந்த நுட்பம் என்ன, அசை நுட்பம் சொன்னேன். நாளைக்கு வந்து உங்களுக்கு புது கவிதையை பற்றி சொல்ல போறேன். ரெண்டு பேர் புது கவிதை என்ன சொன்னா, இந்த யாப்புக்கள் எல்லாம் சிரமம் என்று சொல்லி இந்த பாரதியின் காலத்தில் இந்த யாப்புகளை தகர்த்து போட்டு இந்த ஓசையை பற்றி சிந்திக்காம, இந்த சந்தங்கள் ஓசையல் சொன்னே அதுகளை பற்றி கருத்தில் எடுக்காமல் கவிதைகள் புரிகிறத பற்றி ஒரு ஒரு செப்டர் நாளைக்கு அவர் கருணாகரன் சொல்லுவார். அதுக்கு பிறகு எங்களுடைய ஈழத்திலும் இந்தியாவிலையும் இருக்கின்ற தமிழ் இந்த ரெடி இருக்கின்ற கவிதை பற்றி அவர் சொல்லிடுறோம். இதுக்கு பிறகு சனிக்கிழமை உங்கள் நீங்கள் ஒரு கவிதை எழுத போறீங்க. அப்ப இன்றைக்கு விடிய நீங்கள் வந்ததுக்கும் இன்றைக்கு இன்றைக்கு ஒரு அரைவாசி 50 வீதம் ஏதோ கொஞ்சம் பிடிச்சிட்டீங்கள. நாளைக்கு அதை சொல்றதையும் கருத்தில் எடுத்து நான் சொல்லல, யாப்பில் எழுது புது கவிதை எழுது நான் சொல்லல, நீங்க குடிச்சு எழுதுல, அது கூட விஷ் உங்களுடைய தேர்வு. அப்ப எழுதி அதுக்கப்புறம் இது முடியாத நான் கலாச்சாரத்தை சொன்ன பெரிய சொல்ல சொல்லி அதான் சொல்றேன். அப்ப இன்றைய விஷயம் நாளைய விஷயம் அதுகளை வச்சுக்கொண்டு நீங்கள் சனிக்கிழமை காலை அவரோடு உங்களோட எல்லாத்தையும் கவிதையிலேயும் எடுத்து தெளிவு செய்து அவரோட புத்தகம் போட இருக்கிறார்கள். என்ன பேர் அந்த புத்தகத்துக்கு? நான் நீ என்ன நீ நான் காட்டு நீ மரம் நான் சொன்னாலும் தரையாட்டுவேன். அவர் பாட்டு இருக்கு தானே அம்மா, ரைட், அது நல்லா இருக்கு. ஆனால் இது நான் காட்டு கவிதை நீ, வெரி குட், நல்ல ஒரு தலைப்பு. அது புத்தகத்தில் தலைப்பா இருக்கும். ஆனால் அதை பற்றியும் நீங்கள் எழுதலாம். அதாட்டி நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதாக என்னன்னாலும் அது உங்களுடைய விருப்பம், நீங்கள் என்ன எழுதலாம். அப்ப இதை பற்றி நீங்கள் சனிக்கிழமை வந்து நீங்கள் ஆரம்பத்தில் உங்களுக்கு ஒரு நேரம் தரப்படும். அதில் நீங்கள் உங்களுடைய கற்பனை, நான் சொன்னேன் ஒரு கிளிக்காத சொன்னேன், சோப்பா சார் அந்த மாம்பழத்தை பற்றி சொன்னேன். வெறுமனே அர்த்தம் இல்லாமல் ஏதோ ஒரு நன்மை நல்ல விஷயம் இருக்க வேணும், ஒரு சிந்தனை இருக்க வேணும், ஏதோ ஒன்று இருக்க வேணும். அதை வச்சுக்கொண்டு நீங்கள் ஒரு கவிதை எழுதினீங்கன்னா அதை அவர்கள் ஒரு புத்தகமாக போடுவது இருக்கிறார்கள். சின்னவளங்கோ. அப்ப இது நாங்கள் சொன்னது ஒரு அடிப்படை. இதை வச்சுக்கொண்டு நீங்கள் விருப்பம் இல்லை, இதெல்லாம் கட்டளை இல்லை, சட்டம் இல்லை, நீங்கள் கட்டாயம் செய்யத்தான் வேணும் என்று நாங்கள் சொல்ல முடியாது. உங்களோட விருப்பங்கள், இது அவனவன் விருப்பம் தானே. அப்ப நாங்களும் இப்படிதான் ஆரம்பத்தில் சொன்னவொன்னா நாங்களாக தேடி 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 ஒரு டைம் போய் படித்தோம், அப்படி படிச்சு வந்தோம். அப்ப நீங்களும் அப்படி முயற்சி எடுத்திருந்தால் ஒரு கவிதையை பற்றிய ஒரு ஒரு குறைஞ்ச பட்ச அறிமுகம் கிடைக்கும் என்று சொல்லி காண்தானே நம்ம. அப்ப சனிக்கிழமை நீங்கள் இதனுடைய முடிவா பண்டைக்கு பெற்ற அனுபவங்கள் பெற்ற தகவல்களை வச்சுக்கொண்டு நாளைக்கு பெற அவர்களும் சில சொல்லுவார்கள். புது கவிதை வந்தது, யாப்புல என்ன பிரச்சனை வந்தது, இப்ப இப்படி சந்தங்கள் எழுதி கொண்டிருக்கீங்க, சில சம்பந்தம் இல்லாத விஷயம் எல்லாம் போட்டுட்டார்கள் சொல்லி சொல்லுவார்கள். அது அவர் அவர்களுடைய கருத்துக்கள். அப்ப எல்லாம் எல்லாத்தையும் எடுக்கணும் மட்டும் இல்லை, உங்களுக்கு பொருத்தமானதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். எடுத்து நீங்கள் அங்கால சனிக்கிழமை செய்ய போகணும். இதுதான் எங்களுடைய இந்த கவிதை பட்டறையினுடைய ஒரு அடிப்படையான நோக்கம் என்று கூறி உண்மையில் எனக்கு இதை வாய்ப்பை தந்த டிஎஸ்க்கும் உதயப்பிரதேசியர் கலாச்சார உத்தியோகத்தர், அவங்க எனக்கு தெரியும் எனக்கு என்ன உத்தியோகத்தர் இருக்கான்னு தெரியல, அவன் கலாச்சாரம் தானே, கலாச்சார அபிவிருத்தி உத்தியோகத்தர், ரைட், அவர்களுக்கும் நன்றி. ஓகே, நன்றி, முடிவு.